ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا مولانا محمد صلوات الله عليه وسلامه وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون அன்பான மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா மனித வாழ்விலே மனிதனுக்கு இரண்டு பக்கங்களை வைத்திருக்கிறான். எம்முடைய வாழ்க்கை இரண்டு சைடுகளை, இரண்டு பக்கங்களை கொண்டது. ஒரு பக்கம் படைத்தவனோடு அல்லாஹுவோடு, மறுபக்கம் படைப்பினங்களோடு. இந்த இரண்டுமே சீராக, சமமாக, அழகாக, முன்மாதிரியானதாக இருக்க வேண்டும். படைத்தவனோட உள்ள உறவும் சீராக இருக்க வேண்டும், படைப்பினங்களோட உள்ள உறவும் அழகானதாக இருக்க வேண்டும். இந்த இரண்டையும் பேலன்ஸ் பண்ணி, இரண்டையும் அழகுபடுத்தி வாழும்படிதான் இஸ்லாம் சொல்கிறது. எம்மில் சிலருடைய நிலை என்னவென்றால், படைத்தவனோட உள்ள உறவு நன்றாக இருக்கும். அவர்களுடைய வணக்க வழிபாடுகள், இபாதத்துகள், ஓதாத ஓதல் இல்லை, தொழாத தொழுகை இல்லை, பிடிக்காத நோன்பில்லை என்று அல்லாஹ்வோடு உள்ள இபாதத்துடைய பகுதியிலே மிச்சம் கவனம் செலுத்துவார்கள், மிச்சம் அதில் அக்கறை செலுத்துவார்கள். மறுபுறத்தில் படைப்பினங்களோட உள்ள உறவு அது துண்டிக்கப்பட்டதாக இருக்கும். அவர்களுடைய நாவு சரியில்லை, கொடுக்கல் வாங்கல் சரியில்லை, பழக்க வழக்கங்கள் சரியில்லை. இன்னும் சிலரை பார்க்க போனால் மக்களோடு நல்லா நடந்து கொள்வார்கள், சமூக சேவைகள் செய்வார்கள், தான தர்மங்கள் செய்வார்கள், எளியோர்களுக்கு உதவுவார்கள், நல்ல விதமாக மக்களோடு நடந்து கொள்வார்கள். படைத்தவனோடு உள்ள உறவு அவர்களுடையது அறுபட்டிருக்கும். பாவங்கள் செய்வார்கள் நிறைய, அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் மோசமானதாக இருக்கும், தொழுகையில் பொதுபோக்கு கவனக்குறைவு இருக்கும். மக்களோடு நல்ல விதமாக நடப்பார்கள், படைத்தவனோடு தவறுகளும் பாவங்களும் குறைபாடுகளும் உள்ளவர்களாக இருப்பார்கள். இந்த இரண்டும் இல்லாமல் இஸ்லாம் ஒரு பரிபூர்ணமான முஸ்லிமாக யாரை சொல்கிறது என்றால், இரண்டு பக்கங்களையும் சரி செய்து வாழுகின்றவரை. அல்லாஹ்வோடு உள்ள உறவும் அவருடையது சீராக இருக்குது, படைப்பினங்களோடு உள்ள உறவும் அழகாக இருக்குது. எனவே அன்பான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வோடு உள்ள உறவு அது ஹுகூக்குல்லாஹ் என்று சொல்லப்படுகிறது. அது ஒரு நீண்ட தலைப்பு. இபாதத்துடைய பகுதி, ஈமானியத்துடைய பகுதி, இது ஒரு நீண்ட விரிவான பகுதி. மறுபுறத்திலே படைப்பினங்களோடு உள்ள உறவு தொடர்பு என்று சொல்லும் போது அதுவும் மிக விசாலமான ஒரு பகுதி. பல தலைப்புகள் அதிலே உள்ளடங்குகின்றது. அதில் பிரதானமாக நாம் இன்று பார்க்க போவது இஸ்லாமிய குடும்பவியல். ஒரு மனிதனுடைய நற்குணம், படைப்பினங்களோடு நல்ல விதமாக நடக்க வேண்டும் என்றால் அவனிடத்திலே நற்குணம் இருக்க வேண்டும். அந்த நற்குணத்தை எங்கிருந்து ஆரம்பிப்பது? நல்ல பண்பாடு, குணம் உள்ளவராக அவர் வாழ வேண்டுமானால் எங்கிருந்து அவர் ஆரம்பிப்பது? நண்பர்களோடு நல்லா வாழ்றதா, ஊரார்களோடு நல்ல விதமாக வாழ்றதா? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் வழிகாட்டுகிறது, நற்குணம் உங்களுடைய வீட்டுக்குள்ளிருந்து ஆரம்பமாக வேண்டும். ரோட்டுக்கு நல்லா நடப்பவர் நல்லவர் அல்ல. ஊருக்கு நல்லவராக நடக்கலாம், நடிக்கலாம், எது வேண்டுமானாலும் செய்யலாம். எப்போதாவது சம்பந்தப்படுகின்ற ஒரு ஆணும் தான் பெண்ணும் தான் மற்றவர்களோடு நல்லாக நடக்கலாம் அல்லது நடிக்கலாம். ஆனா வாழ்வை வாழ்க்கை என்பது கணவன் மனைவி சேர்ந்து வாழும் போது அங்கு நல்லவராக வாழ்வதுதான் கஷ்டம். மற்றவர்களோடு எப்போதாவது சந்திக்கின்ற சந்திப்புகள்ல சிரிச்சு கதைச்சு பேசிட்டு போயிடலாம். எப்போதாவது சந்திக்கின்ற உறவுகள் சந்திப்புகளை வந்து நல்ல விதமாக நடத்திடலாம், நடிச்சிடலாம். ஆனா வாழ்றது யாரோட? ஒரு கணவன் மனைவியோட, மனைவி கணவனோட. இந்த வாழ்க்கை அஹ்லாக்குடையதாக, இந்த வீட்டு வாழ்க்கை சிறந்த பண்பாடுடையதாக ஆகுவது ஆக்குவது அதுதான் சிரமம். எனவே அன்பான் அல்லாஹுடைய நல்லடியார்களே, இதுல ரெண்டு பக்கமும் இருக்குது. கணவன் மனைவியோடு எப்படி நடக்க வேண்டும், மனைவி கணவனோடு எப்படி நடக்க வேண்டும். இஸ்லாம் ஒன் சைடு மார்க்கம் அல்ல, ஒரு பக்க சார்பான மார்க்கம் அல்ல. இரண்டு சைடையும் ஒரு நடுநிலைக்கு கொண்டு வந்து இரண்டு சாராரையும் இணைத்து ஒரு இன்பகரமான ஒரு வாழ்க்கையைக்கு வழிகாட்டுகின்ற மார்க்கம் தான் இஸ்லாம். முதலாளி தொழிலாளி இரண்டு பேருக்கும் வழிகாட்டுகிறது, பெற்றோர்கள் பிள்ளைகள் இரண்டு பேருக்கும் வழிகாட்டுகிறது, இரண்டு பேர்களையும் ஒருவரோடு இணைப்பதற்கு வழிகாட்டுகின்ற மார்க்கம் இஸ்லாம். முதலாளிக்கு இஸ்லாம் சொல்கிறது ஒரு தொழிலாளியுடைய வியர்வை காயமின்றி அவருடைய கூலியை கொடுத்து விடுங்கள், உங்களுக்கு கீழே உள்ளவர்களை நல்ல விதமாக நடத்துங்கள், அப்படியானால் உங்களுக்கு மேலுள்ளவன் உங்களை நல்ல விதமாக நடப்பான், உங்களுக்கு கீழே வேலை செய்பவர்கள் தொழில் செய்பவர்கள் தவறு செய்தால் மன்னியுங்கள், உங்களுக்கு மேலே உள்ள அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். முதலாளிக்கு தன்னுடைய தொழிலாளிகளோட இறங்கி போகும்படி நல்ல விதமாக நடக்கும்படி தாராள தன்மையோடு நடக்கும்படி சொல்லுகின்ற அதே நேரத்தில் தொழிலாளிகளை பார்த்து இஸ்லாம் சொல்கிறது உங்களுடைய முதலாளிமார்களுடன் நீங்கள் நம்பிக்கை நேர்மை நியாயத்துடன் நடந்து கொள்ளுங்கள், அவர்களுடைய வேலைகளை சரிவர செய்யுங்கள், உங்களுக்கு இரண்டு கூலி கிடைக்கும், அல்லாஹ்வையும் சந்தோஷப்படுத்துங்கள், யாருக்கு கீழே நீங்கள் வேலை செய்கிறீர்களோ அவர்களையும் சந்தோஷப்படுத்துங்கள், நம்பிக்கை நேர்மை நியாயத்தோடு வேலை செய்யுங்கள். இந்த இரண்டு சாராரையும் நடுவில் கொண்டு வந்து இணைத்து வைக்கின்ற ஒரு மார்க்கம் இஸ்லாம். கணவன் மனைவி இரண்டு பேருக்கும் வழிகாட்டுகிறது. எனவே அன்பான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அஞ்சு மணி தான முடிவு இருக்குகின்ற நேரத்திலே நாம் கணவன் மனைவி இந்த ரெண்டு பேர்ல ஒரு சாராருக்குள்ளதை மட்டும் பார்க்காம இரண்டு பேரிடத்திலையும் இருக்க வேண்டிய சில பண்புகள், கணவன் மனைவி இரண்டு சாராரிடத்திலையும் இருக்க வேண்டிய சில பண்புகள், இவற்றை நாம் பார்ப்போம். இஸ்லாம் மிக அழகான, மிக கவர்ச்சிகரமான, ஒரு இன்பகரமான, வெற்றிகரமான, சுபிச்சகரமான ஒரு குடும்ப வாழ்க்கையின் பக்கம் இஸ்லாம் வழிகாட்டுகின்றது. அந்த வழிகாட்டல்களை பேணாத காரணத்தினால் இன்று நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ரெண்டு சாரார் இடத்திலே குறை இருக்குது. சில ஆண்கள் சொல்லுவாங்க, அதற்கு நல்லா கொடுங்க பெண்களுக்கு, நல்லா பெண்களுடைய சைட சொல்லுங்க, இவங்க சொல்றதை கேட்கறதே இல்லை, அவங்க இஷ்டப்படிதான் நடக்கிறாங்க, மாப்பிள்ள மாற மதிக்கிறது இல்லை. மாப்பிளமான பெண்கள் மதிக்க மதிக்கத்தக்க ஒரு மாப்பிளையாக நாம நடக்கிறோமா என்றதை நாம யோசிக்கிறது இல்லை. அதற்கு மாறும் வெற்றி விளாசுறது பெண்களுக்கு, ஏன் அவங்களும் ஆண்கள் தானே, பெண்களுக்கு வெற்றி விளாசுறது அப்படி அல்ல சகோதரர்களே. ரெண்டு சைடும் இருக்குது. பெண்களோட நாம எப்படி நடக்கணும், பெண்கள் ஆண்களோடு எப்படி நடக்க வேண்டும், இந்த ரெண்டு பேருடைய கடமைகளும் வெவ்வேறு. அவற்றை நாம் அது பார்ப்பதை விட ரெண்டு பேருக்கும் இரண்டு பேருடைய உள்ளங்களும் இணைந்து சந்தோஷகரமான சுபிச்சகரமான ஒரு வாழ்க்கை வாழ்வதாக இருந்தால் இஸ்லாம் சில அடிப்படையான வழிகாட்டல்களை எமக்கு சில புத்திமதிகளை இஸ்லாம் சொல்கிறது, அவற்றை நாம் பார்ப்போம். அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, குடும்ப வாழ்க்கை, இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கை என்பது திருமணம் என்று சொல்வார்கள். திருமணம், திருமணம் என்று சொன்னாலே மனம், மனம் அதுக்கு சொல்றோம் நல்ல மனமா இருக்குது, அதுலயும் உயர்ந்த மனம் தான் திருமணம். திருமதி, திருன்றது வந்து மிக உயர்வான கண்ணியமான ஒன்றுக்கு திருன்னு சொல்வார்கள். அப்ப மனம், அந்த மனமும் திருமணம், இரு மனம் ஒன்று சேர்ந்து வாழுகின்ற நறுமணமான வாழ்க்கை தான் திருமணம். இரு மனமும் ஒன்று சேர வேண்டும், இரு உள்ளங்களும் ஒன்று சேர வேண்டும். வெறுமனே கைகோர்த்து ஊருக்கு கணவன் மனைவியாக நாடகம் நடிக்குகின்ற போலித்தனமான ஒரு குடும்ப வாழ்க்கையை இஸ்லாம் வழிகாட்டவில்லை. என்ன ஆச்சு, முடிச்சாச்சு, என்ன பண்றது, நாலு பேர் என்ன சொல்லுவாங்க நினைப்பாங்கன்றதுக்காக ஏதோ கணவன் மனைவியாக வெளியே நடிச்சு கொள்றாங்க. வீட்டுள்ளுக்கு கீரியும் பாம்பும் போல, வீட்டுள்ளுக்கு ரொம்ப சண்டையோட கசப்போட வெறுப்போட இது இருக்குகின்ற ஒரு குடும்ப வாழ்க்கையை இஸ்லாம் வழிகாட்டவில்லை. இப்லீசுடைய, ஷைத்தானினுடைய மிகப்பெரிய ஒரு முயற்சிகளில் ஒன்று யுஃபர்ரிகு பைனல் மர்இ வ ஜௌஜிஹி, குர்ஆனிலேயும் ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளில் ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கிறது. முஸ்லிமுடைய ஹதீஸிலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், ஷைத்தானினுடைய மிகப்பெரிய முயற்சி கணவனையும் மனைவியையும் சந்தோஷமாக வாழவிட மாட்டான். இவர் யார் யாரோடய நல்லா பேசுவாரு, நல்லா புலங்குவாரு, நல்லா நடப்பாரு, மனைவியோட நல்லா நடக்க மாட்டாரு. அவர் யார் யாரோடய வாங்க போங்க கதைங்க உட்காருங்கன்னு சொல்லி சிரிச்சு கலப்பா வரவேப்பா எல்லாத்தையும் செய்வா, கணவனோட நல்லா நடக்க மாட்டாங்க. கணவனையும் மனைவியையும் கசப்போட வெறுப்போட அவர்களுக்கு இடையில பிரிவினைய பிளவை ஏற்படுத்துவது சைத்தானுடைய மிகப்பெரிய ஒரு பங்கு, அவனுடைய முயற்சி, ஒரு அவனுடைய முயற்சியினுடைய மிகப்பெரிய ஒரு பகுதி அது. ஏன் என்று சொன்னால், ஹலாலான இந்த உறவை கெடுத்து விட்டால், ஹலாலான இந்த உறவிலே அவன் நாசத்தை ஏற்படுத்திட்டால், ஹராமான வழிகளிலே திசை திருப்புவது அவனுக்கு இலகுவாகிவிடும். ஹலாலிலே அதிருப்தியை உண்டாக்கினால் ஹராத்தின் பக்கம் கொண்டு போவது அவனுக்கு இலகுவாகிவிடும். எனவே இப்லீசுடைய, ஷைத்தானினுடைய முயற்சியுடைய ஒரு பெரிய ஒரு பகுதி குடும்ப வாழ்க்கையில் கணவன் மலை மனைவிக்கிடையிலே பிரச்சனைகளை உண்டாக்குவது. அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கணவன் மனைவியுடைய இணைப்பு குர்ஆன் சொல்லும் போது உங்களுடைய இனத்திலேயே உங்களுக்கென்று மனைவியர்களை அமைத்து தந்திருக்கிறான். எதுக்கு இந்த கணவன் மனைவியுடைய உறவு? லிதஸ்குனு இலைஹா, உங்களுக்கிடையில் சுக்கூன், ஒருவருக்கொருவர் சுக்கூனுடையவர்களாக நீங்கள் அந்த மனைவியர்களை கொண்டு மன நிம்மதியும் நிறைவும் அடைய வேண்டும் என்பதற்காக. வஜஅல பைனக்கும் அல் மவத்தத வர் ரஹ்மா, உங்கள் இருவருக்கு இடையிலே மவத்தத்தையும் ரஹ்மத்தையும் அவன் ஏற்படுத்தி இருக்கிறான். மவத்தத் ரஹ்மத், அன்பும் இரக்கமும், அன்பும் இரக்கமும் அல்லாஹ் தான் ஏற்படுத்துகிறான். எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு மவத்தத் என்று சொன்னால், திருமணம் முடிச்ச புதுசியிலே இளம் தம்பதிகளாக இருக்கும் போது, புது ஜோடிகளாக இருக்கும் போது ஏற்படுகின்ற பாசம், இரக்கம், அதுக்கு மவத்தத். வரஹ்மா, மேலும் மவத்தத் மட்டும் இருந்து போதாது, ரஹ்மத்தும் இருக்க வேண்டும், பாசமும் இருக்க வேண்டும், அன்பு இரக்கமும் இருக்க வேண்டும். இரண்டுக்கும் வித்தியாசம் சொல்கிறார்கள் உலமாக்கள். வயது போகும் போது இளம் வயசுல கல்யாணம் முடித்த புதுசுல இருக்குகின்ற அன்பு பாசம் இருக்காது. நோய் வரும் போது, நோய்வாய்ப்பட்டு வயசாகும் போது ஒருத்தர் ஒருத்தர் வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இல்ல, வயசாகும் போது இன்னும் கூடுதலான அன்பும் பண்பும் பாசமும் ஒருவருக்கு ஒருவர் இடையிலே, அவர்களுக்கு இடையிலே பரிமாறிக்கொள்ள வேண்டும். நோய்வாய்ப்படும் போது, வயசாகும் போது ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு துணையாக, ஆறுதலாக, அவருக்கு ஒரு உறுதுணையாக, ஒரு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக ஆண் இருக்க வேண்டும். அதே போன்ற ஒரு ஆண் நோய்வாய்ப்பட்டு கஷ்டம் சிரமம் என்று இருக்கும் போது ஒரு மனைவி, ஒரு பெண் அந்த வயோதிப நிலையிலும் அந்த கணவனுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக, மிகப்பெரிய ஒரு பணிவிடை செய்கின்ற ஒரு பெண்ணாக, அந்த கணவனுடைய அந்த கஷ்டத்திலே ஆறுதல் கொடுக்குகின்ற ஒரு பக்கபலமாக ஒரு மனைவி இருக்க வேண்டும். எனவே இளம் வயதிலேயும் ஆரம்ப பருவத்திலேயும் அந்த அன்பு இருக்க வேண்டும்.
அந்த வயோதிபம் ஆகும் போதும் அந்த அன்பும் பண்பும் இரக்கமும் ஒருவருக்கொருவர் இருக்க வேண்டும் என்பதை இந்த குரானுடைய வசனத்தினுடைய விளக்கமாக குரானுடைய விரிவுரையாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த அன்பு பிரதானமான ஒரு அம்சம். கணவன் மனைவிக்கடையில் அன்பு பாசம் இருக்க வேண்டும். ஒரு கணவன் மனைவியை அன்பாக பார்க்க வேண்டும். ஒரு மனைவி கணவனை அன்பாக பார்க்க வேண்டும். அன்பாக அவர்களுடைய பேச்சுவார்த்தைகள், அவர்களுடைய நடவடிக்கைகள் அன்பு கலந்ததாக இருக்க வேண்டும். அன்பு உண்டாக கணவன் மனைவிக்கு இடையிலே அன்பு உண்டாக, முதலாவது அல்லாஹ்வுடைய பயம் தக்குவா எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அச்சம், மார்க்கத்தை நாங்கள் பேடுதலாக பின்பற்றும் போது அல்லாஹ் உள்ளங்களை இணைத்து வைப்பான். உள்ளங்களை இணைக்குகின்றவன், உள்ளங்களை உள்ளத்தோடு இணைக்குகின்ற ஒரே கம், அதை இணைப்பதற்காக உள்ள ஒரே ஆயுதம் தக்குவா, இறையச்சம். இனியமான சகோதரர்களே, ஆடையை ஆடையோடு இணைப்பதற்கு ஊசியும் நூலும் உண்டு, காகிதத்தை காகிதத்தோடு இணைப்பதற்கு கம் உண்டு, பலகையை பலகையோடு இணைப்பதற்கு ஆணி உண்டு, உள்ளத்தை உள்ளத்தோடு இணைப்பது உள்ளங்களின் சொந்தக்காரனான அல்லாஹ்வுடைய தக்குவா, அல்லாஹ்வுடைய பயம் கல்வி வாழ்க்கையிலே வரும்போது, இறையச்சம் உள்ள வாழ்க்கையாக எங்களுடைய வாழ்க்கை அமையும் போது அல்லாஹ் உள்ளங்களிலே அன்பை முஹப்பத்தை ஏற்படுத்துவான். எப்ப நாங்க பாவங்கள் செய்வோமோ, அல்லாஹ்வை பயப்படாமல் வாழ்க்கையிலே பாவங்கள் தவறுகள் வருமோ, அப்ப குடும்ப வாழ்க்கையிலே ஷைத்தான் கூறவும் உள்ளங்கள்ல பிளவுகள், உள்ளங்கள்ல வேற்றுமைகள் வர ஆரம்பிக்கும். அதே போன்று அன்பு, கணவன் மனைவிக்கு இடையிலே அன்பு உண்டாக இஸ்லாம் சில வழிகாட்டல்களை சொல்லுது. அதுல ஒன்றுதான், இரண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் சலாம் சொல்வது. இரண்டு பேரும் கணவனுக்கு மனைவி சலாம் சொல்வதற்கு வெட்கம் சிலருக்கு. சில வீடுகள்ல மனைவி கணவனுக்கு, கணவன் மனைவிக்கு சலாம் சொல்வதற்கு கூச்சப்படுவாங்க. இல்லை சகோதரர்களே, அடிக்கடி கணவன் மனைவி இரண்டு பேர்களும் வீட்டுக்கு போறோமா, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, நல்ல திறந்த மனசோட சலாமுடைய துவா, ரஹ்மத்துடைய துவா, வபரகாத்துஹு பரக்கத்துடைய துவா. அந்த மனைவி வீட்டுக்கு வர வைக்கும் போது அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, முதலாவது சந்திப்பு சலாமாக இருக்க வேண்டும். பிரியரோமா, நான் போயிட்டு வரேன், இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வீட்டுக்கு போனதோடு அதை வாங்கிட்டு வந்தீங்களா, இதை வாங்கிட்டு வந்தீங்களா, அதை கொண்டர்லையா, இதை கொண்டர்லையா என்று கதையை ஆரம்பிக்க முந்தி முதலாவது பேச்சு என்னது, சலாம் சொல்லுங்க. ஏன் சலாம் சொல்லல, நீங்க சலாம் சொல்லுங்க. முதலாவது சலாம கொண்டு உங்களுடைய உறவு சந்திப்பு ஆரம்பிப்பதே ரஹ்மத் பரக்கத் சலாமத்துடைய துவாது, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இனியமான சகோதரர்களே, கணவன் மனைவிக்கிடையிலே அடிக்கடி சலாம் சொல்லக்கூடிய ஒரு உறவு பழக்கம் இருக்க வேண்டும். போன் எடுத்தாலும் போன்லேயாக இருந்தாலும் கணவன் மனைவியோட பேசும்போது முதலாவது என்னதான் பேச்சு, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதலாவது எங்களுடைய சலாம் தான் பேச்சுடைய ஆரம்பம். ரூமுளுக்கு மனைவி இருக்கிறார், கணவர் இப்ப ரூமுளுக்கு போறாரு, சலாம் சொல்லிட்டு போங்க. கணவன் ரூமுளுக்கு இருக்கிறார், மனைவி ரூமுளுக்கு வாரா, சலாம் சொல்லிட்டு வரணும். சலாம் எவ்வளவு சொல்றோமோ சலாத்துடைய பரக்கத்தை கொண்டு பரக்கத்தும் ரஹ்மத்தும் சலாமத்தும் அந்த குடும்பங்கள்ல உண்டாகும். இரண்டாவது விஷயம், அந்த வீடுகளுக்கு நுழையும் போது நாம துஆ ஓதி கொண்டு வீட்டுக்கு நுழைய வேண்டும். நிறைய பேருக்கு வீட்டுக்கு ஓதுகின்ற, வீட்டுக்கு போகும் போது ஓதுகின்ற துஆ பாடம் இல்லை. அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுக்க கைரல் மௌலஜி, யா அல்லாஹ், என்னுடைய நான் நுழைகின்ற இடங்களில் சிறந்த இடமாக என்னுடைய வீட்டை ஆக்குவாயாக. ஒரு கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில பிரச்சனை, ஒரு இளம் தம்பதி கல்யாணம் முடிச்சு ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் இருக்கும், பிரச்சனையோட அவர் வந்து அவருடைய தகப்பனும் போன் பண்ணி சொன்னாரு, இப்படி ஒரே பிரச்சனையா இருக்குது, டிவோர்ஸுக்கு போற லெவல்ல இருக்குது, கொஞ்சம் புத்தி சொல்லுங்க. அவர் வந்தார் வாலிபர், அவர்கிட்ட கேட்ட சுன்னத்தான துவா வீட்டுக்கு போகும்போது ஓதுகின்ற துவா பாடமா, அவருக்கு பாடம் இல்லை. நான் ரூம்லேயே உட்கார வச்சு அவரை பாடமாக்க வச்சு வேற சில புத்திமதிகளையும் சொல்லி, நீங்க 1 மாசம் இந்த துவாவோட வீட்டுக்கு போங்க, வாங்க, இந்த சில அடிப்படைகள்ல நீங்க மனைவியோட நடந்து கொள்ளுங்க, நீங்க வாழ்க்கையில இஸ்திக்ஃபார் செய்யுங்க, சொந்த மனிதனுடைய பாவங்கள் இருக்குது, அது பாம்பாக விஷமாக மாறி அது அந்த பாவத்துக்கு சரியா நாங்க தௌபா இஸ்திக்ஃபார் செய்யாவிட்டா அது குடும்ப வாழ்க்கையில பரக்கத் இல்லாமாக்கும், அது பாம்பு மாதிரி கொத்தி கொண்டே இருக்கும், நாம ஒத்துமையா வாழணும், சந்தோஷமா இருப்போம்னு எவ்வளவு நினைச்சாலும் சந்தோஷமா இருக்க விடாது ஒத்துமையா இருக்க விடாது. அது விஷ பாம்பாக வாழ்க்கையில கழுத்துல சுற்றி கொண்டு கொத்தி கொண்டே இருக்கும் அந்த பாவங்கள். எனவே இஸ்திக்ஃபாருடைய முறையையும் அவருக்கு அந்த துஆவை பாடமாக்கி அந்த துஆவை ஓதிக்கிட்டு வீட்டுக்கு போங்க வாங்க, வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை. சலாம் சொல்லுங்க, இன்னும் சில விஷயங்களை சொல்லிக் கொடுத்ததோட அவரு ஒரு மாசம்தான் நான் சொன்னேன், ஒரு 3 மாசத்துக்கு பிறகு சந்தோஷத்தில் அவரு அன்பளிப்புகள்லாம் வாங்கிட்டு வந்து அதில் நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம், நான் டிவோர்ஸ் பண்ற அளவுக்கு நான் முடிவு செஞ்சுட்டேன், அப்படி அவவும் வானாண்டு வருத்துட்டான் நானும் வானாண்டு வருத்துட்டேன், நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவோம், ஒன்றுக்கு வாழ முடியாது அப்படின்னு இருக்கிற கட்டத்தில் எனக்கு அப்படியான வழிகாட்டல்களை செஞ்சீங்க, இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் சொல்லி அவர் சொல்லிட்டு போனாரு. குழந்தை இல்லாம இருந்துச்சு, இப்ப அவர் குழந்தையும் இருக்கு, 2 குழந்தை இருக்கு அவங்களுக்கு, சந்தோஷமா வாழ்றாங்க. பிரிய போன ஒரு கட்டம் ஒண்ணு இல்ல, எங்கட கட்டித்தனம் ஒன்று இல்ல, நம்மளுடைய திறமை ஒன்று இல்ல, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டல்கள், துஆக்கள், வரக்கத்து, அல்லாஹ்வுடைய உதவி, பாதுகாப்பு இவைகளை விட்டுட்டு நாம வீட்டுக்கு போகும்போது வீட்டுக்கு பாட்டும் வீடியோவும் டிவியும் அதுவும் இதுவும் நாம போகும்போது இப்படியாக இருந்தா உள்ள சனியன் முசீபத்து எல்லாமே வீட்டுக்கு வந்துடும். எல்லாத்தையும் நாம வெல்கம் பண்றோம் வீட்டுக்கு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, ரஹ்மத்துடைய மலக்குகளை, சகீனத்தை, அல்லாஹ்வுடைய வரக்கத்துகளை வீட்டுக்கு வரவழைக்கக்கூடிய முறையில் எங்களுடைய நடவடிக்கைகள் அமைய வேண்டும். எனவே 2வது விஷயம், நாங்கள் துஆவோட வீட்டுக்கு நுழையணும். அதே போல 3வது விஷயம், அன்பு முஹப்பத் உண்டாகிறதுக்கு கண்ணியமான சகோதரர்களை இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டல்கள் ஒன்று, நாம ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட வேணும். கணவன் மனைவி பிள்ளைகள் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் மகமானவங்க ஒன்று உட்கார்ந்து சாப்பிடுங்க. இதுல கல்புகள் இணையும், பரக்கத்துண்டாகும், ரஹ்மத்து கிடைக்கும். குழு ஜமியான் பைனல் பரக்கத்தமால் ஜமா சல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்க சேர்ந்து ஒன்றாக சாப்பிடுங்க. பரக்கத் என்பது ஒன்றாக இணைந்து சாப்பிடுவதிலே இருக்குகிறது என்று சொன்னாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, உம்மு ஹபீபா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, கானத் யதி வ யது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்தலிஃபு ஃபீ இனாஇன் வாஹிதி, நாங்க சாப்பிடுவோம் ஏந்த கையும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையும் ஒரே பாத்திரத்துள்ளுக்கு பிளேட்டுள்ளுக்கு முட்டி மோதி கொள்ளும். சாப்பாடு ஒரே பிளேட்ல வச்சுக்கிட்டு நானும் எடுப்பேன், சல்லல்லாஹு எடுப்பாங்க, என் கை சல்லல்லாஹு கையில படும், அவங்க கை என் கையில படும், சின்ன பாத்திரத்துல ரெண்டு பேரும் ரெண்டு போட்டு சாப்பிடுவோம். எவ்வளவு ஒரு அன்பான ஒரு பாசமுடைய ஒரு குடும்ப வாழ்க்கையை சல்லல்லாஹு கற்பித்து தந்திருக்கிறார்கள். சல்லல்லாஹு ஆன்மீகத்துல உயர்ந்த இறையச்சத்துல உயர்ந்த ஒரு மாமனிதர். அதே நேரத்தில் குடும்ப வாழ்க்கையில சாதாரண ஒரு குடும்ப அன்பான பண்பான பாசமான ஒரு குடும்ப வியலை, குடும்ப வாழ்க்கையை எனக்கு கற்று தந்திருக்கிறாங்க. எனவே சாப்பிடும் போது ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடணும். இது என்னண்டா, மனைவி ஒரு நேரத்தில் சாப்பிட்டாச்சு, பிள்ளைகள் எப்பயாவது ஓதிட்டு வரும், அதை எப்பயாவது சாப்பாட்டை போட்டு ஒரு மூலையில உட்காந்து டிவியை பார்த்துக்கிட்டு அது சாப்பிடும், இவர் வந்தா அந்த சாப்பாடு எச்சரிக்கை போய் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க, இவர் போட்டுக்கிட்டு பிளேட்ல போட்டுக்கிட்டு எங்கேயாவது ஒரு மூலையில உட்காந்து அவர் சாப்பிடுறது, இவங்க சாப்பிடுறதுக்கு ஒரு நேரம் இல்ல, ஒரு இடம் இல்ல, எங்க உட்காந்து சாப்பிடுறது, எப்ப சாப்பிடுறது, இதெல்லாம் வீட்டினுடைய பரக்கத்துகளும் ரஹ்மத்துகளும் அன்பு முஹப்பத்துகளும் இல்லாமல் போறதுக்கான காரணம். எனவே ஒன்றாக ஒரே பிளேட்ல சாப்பிடுறதுன்னா மிச்சம் நல்லோம், அப்படி இல்லையா குறைஞ்சது வேற வேற பிளேட்ல சாப்பிட்டாலும் ஒரே நேரத்துல ஒரே இடத்துல சாப்பாடு வச்சிருக்குவாங்க எல்லாரும். மகன் உட்கார்ந்திருக்கிறார், மகள் உட்கார்ந்திருக்கிறார், பாப்பா அம்மா எல்லாரும் குடும்பத்துல மகரமானவங்க ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுவது, கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு இடையில அன்பு முஹப்பத் உள்ளங்கள் இணைய காரணமாக இருக்கு. கண்ணியமான சகோதரர்களே, அதே போன்று இஸ்லாம் அன்பு கணவன் மனைவிக்கு இடையிலே அன்பு உண்டாகுவதற்கு சொல்லக்கூடிய வழிகாட்டல்கள் ஒன்று, தஹாதவ் தஹாபு, நீங்க ஒருவருக்கு ஒருவர் அன்பளிப்புகள் கொடுங்க, கிஃப்ட்கள் கொடுங்க, கணவன் மனைவிக்கு அன்பளிப்பு கொடுங்க. யார் யாருக்கோ நாம சாமான் கொடுக்கிறோம், கிஃப்ட் கொடுக்கிறோம், வீட்டுக்குரிய அன்றாட வாழ்க்கைக்கு செலவுக்கு வாங்குறது போக, நமக்கு ஒரு நல்ல ஒரு சீட்டு விழுந்துச்சு, அது ரெண்டாங்க சீட்டு விழுந்துச்சு உங்களுக்கு 5000 ரூபா, சந்தோஷமா கிஃப்டா வச்சு கொடுங்க, ஏதாவது செய்யுங்க. நீங்க மனைவிக்கு எப்பயாவது கிஃப்ட் ஒன்று நாம கொடுத்திருக்கிறோமா? யார் யாருக்கோ, நண்பருக்கு கல்யாணம் நடக்குது, வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லாத எவரவருக்கோ நாங்க என்னென்னமோ கிஃப்ட் கொடுக்கிறோம். நம்ம மனைவிக்கு பெருநாளுடைய நேரம், அல்லது கணவனுக்கு ஒரு மனைவி அவ ஏதாவது அன்பளிப்பாக செய்து சமைச்சு, இன்னைக்கு உங்களுக்கு விசேஷமான ஒரு அன்பளிப்பாக ஒரு சமையலை சமைச்சிருக்கிறேன் என்று சொல்லி அன்பளிப்புகளை பரிமாறுறது சின்ன பொருளாக இருந்தாலும் பரவாயில்ல. அன்பு அளிப்பு, அன்பால் அளிக்குகின்ற அழுக்குடைய அன்பளிப்பு, அன்பு உண்டாக இஸ்லாம் இதை சொல்லுது. கணவன் மனைவி கடையில் அன்பளிப்புகள் செய்ய வேண்டும். கணவனுக்கு ஒரு லாபம் கிடைச்சது, பெரிய ஒரு வியாபாரத்தில் ஒரு 10,000 கிடைச்சது, இந்தாங்க ஒரு 2,000 ரூபாய் உங்களுக்கு சந்தோஷமா அன்பளிப்பா கிஃப்டா. நீங்க எதை வேண்டுமானாலும் செய்யுங்க, நீங்க ஏதாவது உங்களுக்கு தேவையானதை வாங்குங்க, நீங்க சதக்கா செய்யுங்க, தர்மம் செய்யுங்க, உங்களோட உமா அப்பாக்கு கொடுக்கறண்டா கொடுங்க. ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு ஆசை இருக்கும், தன்னுடைய தாய்க்கு தகப்பனுக்கு தன்னுடைய கைப்பட தன்னால அவ ஏதாவது செய்யணும் என்று ஆசை இருக்கும். இந்தாங்க இந்த அன்பளிப்பு, அன்பளிப்பை வச்சுக்கொள்ளுங்க, தர்மம் செய்யுங்க, சதக்கா செய்யுங்க, ஏதாவது தேவண்டா வச்சு வாங்குங்க. அவருக்கு உரிமையோடு அந்த அன்பளிப்புகள் செய்ய வேண்டும். அன்பான மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கையில பிரதானம் முதலாவது விடயம், இரண்டு பேர்களும் அன்பு பாசத்தை பரிமாறி வாழ வேண்டும் என்று இஸ்லாம் நாடு விரும்புது. அதற்கான வழிகாட்டல்களையும் செய்து, இரண்டாவது விஷயம், குடும்ப வாழ்க்கையில இரண்டு பேரும் திருப்தி காண வேண்டும். கனாத், ஒருவருக்கொருவர் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை பொருந்தி திருப்தி காண வேண்டும். ஒரு கணவன் நினைக்க வேண்டும், அல்ஹம்துலில்லா, அல்லாஹு தஆலா எனக்கு நல்ல ஒரு மனைவியை தந்திருக்கிறான், அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இதுதான் இந்த மனைவி, இது புரோக்கர் பேசி கட்டி வச்சதோ அல்லது என் உமா பாப்பா சேர்ந்து கட்டி வச்சதோ என் தலையில சுமத்தி விட்டதோ அப்படி ஒன்று அல்ல. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ் எனக்கு மனைவி என்று தீர்மானித்து முடிவு செஞ்ச பெண்மணி, எனவே நான் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை பொருந்திக் கொள்றேன், அல்ஹம்துலில்லாஹ் என்ற மனைவி, இவ நான் இவோட சந்தோஷமா வாழணும். ஒரு மனைவி நினைக்கணும், அல்ஹம்துலில்லாஹ் ஏந்த நிலைமைக்கு ஏந்த அமைப்புக்கு அல்லாஹு தஆலா எத்தனையோ மடங்கு நல்ல ஒரு கணவன் எனக்கு தந்திருக்கிறான். குறைபாடுகள் இருந்தாலும் ஒருவருக்கொருவர் திருப்தி காண எப்ப ஆரம்பிக்கிறாங்களோ அங்கே வாழ்க்கையில அன்பும் இன்பமும் ஆரம்பிச்சிடும். திருப்தி இல்ல, வெறுப்போட அதிருப்தியோட ஏதா முடிச்சேனோ அப்படின்னு எப்ப வெறுப்பு வந்துருதோ அப்ப வாழ்க்கை முழுக்க பிரிய போறதும் இல்லை, வாழ போறதும் இல்லை, பிரிஞ்சதும் இல்லை, வாழ்ந்ததும் இல்லை, அப்படியான நிலைமை உருவாகிறது. எனவே இரண்டு பேரும் ஒருவருக்கொருவர் ஒருவரை ஒருவர் பொருந்தி திருப்தி கண்டு குடும்ப வாழ்க்கையில் அல்ஹம்துலில்லாஹ் என்னுடைய வாழ்க்கை இவவோட தான், இவ என்னுடைய மனைவி, சந்தோஷமாக நாம நம்மளுடைய மனைவியை ஒரு மனைவி ஒரு கணவனை பொருந்தி திருப்தி கொண்டு இருவருக்கிருவர் இணைந்து வாழ வேண்டும். மூன்றாவது விஷயம், கண்ணியமான சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி இரண்டு பேருக்கும் இருக்க வேண்டிய விடயங்கள்ல ஒன்று, நன்றி உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கணவன் மனைவியுடைய கஷ்டங்கள், சிரமங்கள், தியாகங்கள், அவ செய்யக்கூடிய உதவிகளை நன்றி பாராட்ட வேண்டும். அவ கஷ்டப்பட்டு அடுப்புல நெருப்புல வெந்து எவ்வளோ சிரமப்பட்டு சமைக்கிறா, நாம சாப்பிட்டு மாஷா அல்லா நல்லா இருக்கு சாப்பாடு, ஜஜாக்கல் அல்லா பறக்க செய்யணும், இந்த வாய் திறந்து மனம் திறந்து நன்றி சொல்கிறோமா? ஒரு மனைவி கணவன் பணம் வாங்கிட்டு வராது, கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஏதோ உழைச்சி புழைச்சி கொஞ்சம் சாமான் உடுப்போ பொருளோ சாமானோ வாங்கிட்டு வரா, ஜஜாக்கல்லாஹு கைர், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்கு வாங்குற சாமான நன்றியோட நாம் எடுக்கிறோமா? 9 சாமான வாங்கிட்டு வந்திருப்பாரு, அது வாங்கலையா, இது வாங்கலையா, வாங்காததை வாங்கிய 9 நன்றி செலுத்துறத விட்டு போட்டு வாங்காததை குறை சொல்றதோ, வாங்கினதுல உள்ளதுல இது பல செய்து இப்படி இருக்குது, இது அப்படி இருக்குது, இது அப்படின்னு சொல்லி வாங்கினதை குறை காண்றதோ, இதெல்லாம் நன்றி உணர்வுக்கு மாற்றமானது. அதே போன்று கணவனும் இந்த ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் நன்றி உணர்வு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மனைவி செய்யக்கூடிய உதவிகள், அவ செய்யக்கூடிய கஷ்டங்கள் சிரமங்களை புரிஞ்சி மனதால ஒருவருக்கொருவர் நன்றி பாராட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, நாம யார் யாருக்கோ நன்றி சொல்றோம், நம்ம வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லாதவங்களோட அவர் எனக்கு உதவி செஞ்சாரு, நான் மறக்கவே மாட்டேன், எப்பயோ ஒருத்த செஞ்ச உதவிய இவர் மறக்காம அவருக்கு நன்றி பாராட்டி கொண்டிருக்கிறார். தேங்க்ஸ் என்று சொல்றோம், நன்றி என்று சொல்றோம். எத்தனை பேருக்கு என்னோட ஆபீஸ்ல கடையில ரோட்ல ஆட்டோக்காரங்க கூட ரொம்ப தேங்க்ஸ் நன்றின்னு சொல்றாங்க, என்னென்னமோ நன்றி பண்றாங்க. வாழ்க்கையில சம்பந்தம் இல்லாத ஆக்களோட நாங்க நல்ல விதமா நடக்கிறோம், நன்றி பாராட்டுகிறோம், அவங்களுடைய உதவிகளை மறக்காம இருக்கிறோம். ஆனா வாழ்க்கை முழுக்க முழுக்க ஒருவருக்கொருவர் அர்ப்பணித்துக் கொண்டு ஒருவருக்காக ஒருவர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய கணவன் மனைவி இரண்டு பேர்களும் நாங்க நன்றி சொல்றதோ ஜஸாக்கல்லாஹ் சொல்றதோ இல்ல குறைதான்றதுதான், நன்றி சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, குறை சொல்லாம இருந்தாலே பெரிய விஷயம் போலதான் இருக்கு. கண்ணியமான சகோதரர்களே, நான் ஒரு முறை இந்தியாவில் திருச்சியில ஒரு ஆட்டோல போய் கொண்டிருந்தேன். அப்ப அந்த ஆட்டோ டிரைவர் போன்ல பேசுறாரு, வீட்டுக்கு தான் பேசுறாரு விளங்குது, ஏசுறாரு, எடுத்ததுக்கெல்லாம் லூசு கிறுக்கு, உனக்கு அறிவில்லையா என்று ஏசிக்கிட்டே அந்த அவங்களோட இந்தியா பாஷையில பேசுறாரு. அப்ப பேசிட்டு வச்சாரு. அப்ப நான் கேட்டேன், அண்ணே நீங்க யாரோட போன்ல பேசுனீங்க? அவர் சொன்னாரு, ஏன் கேக்குறீங்க, ஏன் சாமி அதை கேக்குறீங்க? இல்ல நீங்க வீட்டுல தானே மனைவியோட தானே பேசுனீங்க? ஆமா ஆமா சாமி, என்ன அப்படின்னு கேட்டார். இப்ப நான் சொன்னேன், பாருங்க நான் உங்களோட வாழ்ற ஆள் இல்ல, நான் இன்னைக்கு தான் உங்களை பார்த்தேன், இன்னைக்கு தான் நீங்க என்னைய பார்த்தீங்க, என்னோட எவ்வளவு நீங்க பண்பா நடந்தீங்க, நான் ஆட்டோல ஏற முந்தி குனிஞ்சி ஏறுங்க சாமின்னு சொன்னீங்க, என் பேகெல்லாம் ஏற்றி வச்சீங்க, எவ்வளவு மரியாதையாக என்னோட நடந்து கொண்டீங்க, எவ்வளவு மரியாதையாக என்னோட பேசுனீங்க, என்ன என்னால் உங்களுக்கு ஆக போகுதோ உங்களுக்கு ஒரு 10 ரூபா 20 ரூபா லாபம் கிடைக்க போகுது, அவ்வளவுதான், நான் இறங்கி போயிட்டா உங்களுக்கு எனக்கு வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லை. அப்ப வாழ்க்கையில சம்பந்தம் இல்லாத என்னையோட நீங்க எவ்வளவு பண்பாக நடந்து கொள்றீங்க, ஆனா உங்க மனைவியோட இப்ப நீங்க பேசுனீங்க தானே, உங்க மனைவி யாரு, உங்களுக்காக வாழ்க்கை அர்ப்பணிச்சு அவ அத்தை அம்மா எல்லாரையும் விட்டுட்டு உங்களோடயே இணைஞ்சி உங்க பிள்ளைகளை வளர்த்து பராமரிக்கிற ஒரு பெண்மணி உங்களோட அவ வாழ்றா, அவவோட நீங்க வாழ்றீங்க, அந்த மனைவியோட ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன இஸ்லாம் சொல்லுது மனைவியோட ஒரு கணவன் எப்படி வாழணும், அன்பாக இருக்கணும், பண்பாக இருக்கணும் சொன்னதோட நீங்க நம்ப மாட்டீங்க, கண் கலங்கி அழுதுட்டார். ஆட்டோ நிப்பாட்டின பிறகு நான் தோல்ல கைய வச்சு நான் இதை சொன்னதோட கண் கலங்கி அழுதுட்டார். இப்ப நான் சொன்னேன், அண்ணே நீங்க நல்லா சந்தோஷமா வாழணும், அதனால மனைவி பாவம், உங்க மனைவி தானே, ஏன் அப்படியெல்லாம் ஏசுறீங்க, திட்டுறீங்க, அன்பா பேசுங்க. அப்போ 50 ரூபா அங்கே அவரு ஆட்டோ கேட்டாரு. நான் சொன்னீங்க 100 ரூபா வச்சுக்கோங்க, இன்றைக்கு திராட்சை பழம், நல்ல முந்திரி பழம், நல்ல கிரேப்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு போய் மனைவியோட சந்தோஷமாயிருங்க அப்படின்னு கேட்டுட்டு, அப்போ அவர் சொன்னாரு, நீங்க கொஞ்சம் உட்காருங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் இஸ்லாத்தை பத்தி கேட்டு, எனக்கு இஸ்லாத்துக்கு வர்றதாக இருந்தா நிம்மதியே இல்லை வாழ்க்கையில, நான் எப்படி இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி நான் அப்ப இஸ்லாத்தை பத்தி சொல்லி, அவர் திருச்சியில் ஒரு பள்ளி, அவர் இருக்கிற பக்கத்துல பள்ளியில உள்ள ஒரு தொடர்பு உண்டு பண்ணி விட்டு, அதுக்கு பிறகு மாஷா அல்லாஹ் அந்த குடும்பமே இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. எதை வச்சு இஸ்லாம் சொல்லுகின்ற ஒரு குடும்பவியலுடைய ஒரு பண்பான அன்பான ஒரு புத்திமதி, அவ்வளவுதான். இத வார்த்தையால சொன்னேன், அவர் இஸ்லாத்துல கவரப்பட்டுட்டாரு. நாங்க சிறந்த பண்பாடுள்ள குடும்பங்களாக வாழ்ந்தா எங்க அக்கம் பக்கத்துல உள்ள அந்நியர்கள் எல்லாம் முஸ்லீம்கள் எவ்வளவு அன்பாக வாழ்றாங்க, முஸ்லீம் மாப்பிள்ளமார்கள் எவ்வளவு பெண்களை மரியாதையா நடத்துறாங்க, முஸ்லீம் பெண்கள் எவ்வளவு அன்பாக கணவன்மார்களோட இருக்கிறாங்க, இவங்கள்ட்ட கெட்ட பழக்கங்கள் கிடையாது, வேற உறவுகள் தொடர்புகள் கிடையாது, கணவன் தான் மனைவி தான் அவருக்கு, மனைவி தான் கணவன் தான், எவ்வளவு அன்பாக உள்ளங்களை பறிகொடுத்து பாசமாக வாழ்றாங்க. நாம ஏன் இப்படி ஒரே சண்டையும் குடியும் நம்ம குடும்பங்கள் இப்படி சீரழியுது அப்படின்னு அவங்க சிந்திக்க தூண்டும் அவர்களை, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் உள்ள இன்பமும் அன்பும் அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வந்து சேர்க்கும். கண்ணியமான சகோதரர்களே, இன்னைக்கு நானும் நீங்களும் எங்களுக்கு குடும்ப வாழ்க்கை வாழ்றது நாம இஸ்லாத் வழிகாட்டுற வழிகாட்டல் அல்ல, யாரோ நடிக்கிற நடிப்புகளை பார்த்து, யாரோ நடக்கிற நாடகங்களை பார்த்து அது மாதிரி வாழ பார்க்கிறோம். எமது குடும்பங்களுக்கு இன்றைக்கு இஸ்லாத்துக்கு குடும்ப வாழ்க்கையில வழிகாட்டுறது படங்களும் வாழ்க்கை என்று நாடகம் கொண்டு போகுது. அவர் நான் சொல்றாரு நமக்கு தெரியாது, அதற்கு வாழ்க்கைன்ற ஒரு நாடகம் போகுது, அதை பார்க்கிற யாரும் அலாம் இருக்கிறாங்க இல்ல, எப்படா அந்த நாடகம் வரும்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க, வாழ்க்கை என்று நடிக்கிறாங்க, நடிப்பை பார்த்து நாங்க வாழ பார்க்கிறோம். சினிமா எல்லாம் என்னது, ஆக்டிங், அதுல உள்ளவர் யாரு, நடிகர், ஆக்டர், நடிப்பு. நடிப்புனா என்னது? அன்பு காட்டினாலும் நடிப்பு பொய், அழுதாலும் பொய், அடிச்சாலும் பொய், எல்லாம் நடிப்பு, ஏமாற்றம். இந்த நடிப்பை பார்த்து அந்த நடிப்புல என்ன காட்டப்படுகிறது? கணவன் எப்படி அடக்கணும், கணவனோட எப்படி வாயடிக்கணும், மனைவியை எப்படி அடக்கணும் என்ற நாடகங்களையும் நடிப்பையும் பார்த்து, சினிமாக்களை பார்த்து, அந்த நடிப்பை பார்த்து, நாடகத்தை பார்த்து நம்ம வாழ பார்க்கிறோம். இஸ்லாம் சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடிச்சு காட்டல, வாழ்ந்து காட்டினாங்க. வாழ்க்கையை பார்த்து நீங்க வாழுங்க சகோதரர்களே. எவனுடையவோ எவனுடையவோ நடிப்புகளையும் நாடகங்களையும் பார்த்து நாம வாழ பார்த்தா அது முசீபத், அது கேடு. அதுல இன்னைக்கு இருக்கிற சினிமாக்கள் அத்தனையும் எப்படி அடுத்தவனோட பாஞ்சு போறது, கணவனை வச்சுக்கிட்டு எப்படி அடுத்தவனோட கள்ள தொடர்பு வச்சுக்கொள்றது, மனைவியை வச்சுக்கிட்டு எப்படி அடுத்தவளோட கள்ள தொடர்பை உண்டாக்குறது, எப்படி பழி வாங்குறது, எப்படி ஆத்திரங்களை தீர்த்து கொள்றது, எப்படி சண்டை முடிக்கிறது, திருடுறது, கொள்ளையடிக்கிற கொலை செய்யறது, இதைத்தான் இன்றைய சினிமாக்கள் காட்டுதே தவிர பண்பாட்டையோ உயர்ந்த குணங்களையோ காட்டவில்லை. எனவே சினிமாக்களால் சீரழிஞ்சு போன, சினிமாக்களை கொண்டு சீரழிஞ்சு போன குடும்பங்கள் என்ற தலைப்புல இன்று நிறைய இந்தியாவில் பேசப்படுகிறது. அப்படியான நிலைமைகள் நமது நாடுகளிலே ஊர்களிலே உருவாகிவிடக் கூடாது. எமக்கு வழிகாட்டுவது எவனோ நடிக்குகின்ற நடிப்புகளும் நாடகங்களும் அல்ல. எமது தலைவர் எமக்கு வழிகாட்டி அன்பு நாயகம் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய வாழ்க்கையை முழுமாக எடுத்து நடந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை. எனவே கண்ணியமான சகோதரர்களே, முதலாவது கணவன் மனைவி இரண்டு பேருக்கிடையில் அன்பு உண்டாக வேண்டும், அன்பை அன்பாக நாங்கள் நடக்கணும். இரண்டாவது கணவன் மனைவி இரண்டு பேரும் என்ன சொன்னோம், இரண்டாவது விஷயம் என்ன சொன்னோம், திருப்தி காண வேண்டும். கணவன் மனைவியை பொருந்திக் கொண்டு திருப்தி காண வேண்டும். அல்ஹம்துலில்லா, ஏந்த லெவலுக்கு, ஏந்த தரத்துக்கு, ஏந்த நிறத்துக்கு எத்தனையோ மடங்கு நல்ல மனைவி அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லா. ஒரு மனைவி நினைக்கணும், ஏந்த நிலைமைக்கு, ஏந்த குடும்பத்துடைய நிலைமைக்கு, ஏந்த அமைப்புக்கு அல்லாஹ் நல்ல ஒரு கணவனை தந்திருக்கிறான். எப்ப இந்த திருப்தி காண ஆரம்பிக்கிறாங்களோ அங்கிருந்தே சந்தோஷமான. மூணாவது, நன்றி உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும், நன்றி உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கு அடிக்கடி ஜஜாக்கல்லா சொல்லுங்க, சொல்லுங்க, வெக்க மனைவிக்கு ஜஜாக்கல்லா சொல்றதா, சாப்பாடு வச்சிருக்கிறா ஜஜாக்கல்லா உட்கார்ந்து சாப்பிடுங்க, சாப்பிட்டு முடிஞ்சு ருசியா இருக்கிறா, இன்னைக்கு நல்லா கோழி பொறிச்சது நல்லா இருக்குது ஜஜாக்கல்லா பறக்க செய்து மனம் திறந்து சொல்லுங்க. ஏன் சொல்ல முடியாது? யார் யாருக்கு சொல்றோமே, வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லாத ரோட்ல வீடு அங்க இங்க உள்ளவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றோம், நன்றி சொல்றோம், ஜெசாக்கல்லா சொல்றோம், நன்றி மறக்காம இருக்கிறோம். மனைவிமார்களும் அது மாதிரி தான். எப்போதாவது யாராவது செஞ்ச ஒரு பெண்மணியுடைய உதவிக்கு வாழ்க்கையெல்லாம் நன்றி சொல்லிட்டு கொண்டிருப்பாங்க. தாத்தா நீங்க ஒரு சல்வாறு தந்தீங்க பாருங்க, சி அது எனக்கு நல்லா பிடிக்கும், நல்லா எனக்கு விருப்பம், பிடிப்பு இல்லாட்டியும் பிடிப்புன்னு சொல்லிக் கொள்வாங்க, தாண்ட விதமெல்லாம் நன்றி செலுத்திக் கொள்வாங்க. எப்பயோ கொடுத்த ஒரு சல்வாறு, வாழ்க்கையெல்லாம் கணவன் செல்வாடு கொடுக்கிறாரு, சாரி வாங்கி கொடுக்கிறாரு, துணி வாங்கி கொடுக்கிறாரு, அதுக்கு ஒரு மனம் திறந்து சந்தோஷமான ஒரு நன்றி வார்த்தை சொன்னதுண்டா? சொல்லிருக்கிறோமான்னு பார்த்தா சொல்றவங்க இருக்கலாம், ஆனா மிக குறைவு சகோதரர்களே. வெளியில நீங்க நன்றி சொல்லாட்டியும் பரவாயில்ல, கணவன் மனைவி கிடையில நன்றி உணர்வோடு வாழும்படி இஸ்லாம் சொன்ன. நாலாவது அம்சம் கண்ணியமான சகோதரர்களே, கணவன் மனைவி இரண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் பொறுமையோடு இருக்க வேண்டும். ஒருவர் மனிதன், யாருக்கும் கோபம் வரலாம், கோபம் என்பது மனிதனுடைய இயல்பான தன்மையில உண்டு. ஆணுக்கு கோபம் வந்தா மனைவி கூலாகணும், மனைவிக்கு கோபம் வந்தா கணவன் கூலாகணும். ரெண்டு பேருக்கும் கோபம் வந்துட்டா, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கோபப்பட்டு கொண்டா நெருப்பு, கோபப்பட்டா மனிதன் நிதானத்தை இழந்து விடுவான். என்ன பேசுறன்னு தெரியாது, யாரோட பேசுறன்னு தெரியாது, அக்கம் பக்கத்துல யார் இருக்கிறன்னு விளங்காது, ரோட்ல உள்ளவங்க பாக்குறாங்களே, பக்கத்து வீட்டுக்காரவங்க கேட்கிறாங்களே, இதெல்லாம் விளங்காது. கத்துவார், உள்ளதெல்லாம் கள்ளி கொட்டிடுவார். அப்ப ஒருவர் கோபப்பட்டா அடுத்தவர் கூட, ஆனா அந்த நெருப்பு தணிஞ்சிரும். கோபப்பட்ட நேரத்துல எதிர்த்து பேசினா கோபத்துக்கு கோபம், நெருப்போட நெருப்பு முட்டி மோதி அது எங்கேயாவது போய் நின்றும். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு நாளும் பெற்றோர்கள் கணவன் மனைவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு கணவன் மனைவியோடு கோபப்படுவதாக இருந்தால் வீட்டுக்குள்ளே தன்னுடைய கோபத்தை காட்டுகிறார். ரோட்ல நாலு பேர் கேட்கிற மாதிரி மற்றவங்களுக்கு முன்னால, பிள்ளைகளுக்கு முன்னால கூட என்ன செய்யக்கூடாது, அவங்களுடைய கோபங்களை வெளிப்படுத்தக்கூடாது. ஒரு கணவன் மனைவி சண்டை பிடிக்கிறதோ கோபப்படுறதோ ஏத்துறதோ ஒருவருக்கு ஒருவர் பிரச்சனை பட்டு சொல்றத பிள்ளைகள் பாப்பாங்க, அந்த உளவியல் ரீதியாக மன ரீதியாக அந்த பிள்ளைகள் நிறைய பாதிக்கப்படுவாங்க. சில பிள்ளைகள் ஏண்டா அந்த பிள்ளைகளுக்கு உலகத்துல ஆக பாசமானவர்கள் இருப்பாங்கன்ற தாயும் தகப்பன், அந்த பாசமான தாய்க்கு தகப்பன் ஏசுறாருன்ற அதை தாங்க முடியாது. அந்த பாசமான தகப்பனோட உண்மை சண்டை பிடிக்கிறாண்டா அந்த பிள்ளைக்கு அது சொல்ல தெரியாது, அதை கக்க தெரியாது. ஆனா அது உள ரீதியாக மன ரீதியாக மென்டல் ரீதியாக அது பாதிக்கப்படுது. சில பிள்ளைகளுக்கு பேச்சு திக்கும், சில பிள்ளைகளுக்கு படிப்பு வராது, ஓதல் வராது. என்ன என்ன நடந்துச்சு ஒண்ணு இல்ல, அந்த அதிர்ச்சி உம்மா வாப்பா சண்டை பிடிக்குகின்ற அந்த காட்சியை தாங்க முடியாத அதிர்ச்சி மன ரீதியாக அது பாதிக்கப்பட்டிருக்குது. கண்ணியமான சகோதரர்களே, எனவே ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் பொறுத்து போக வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும், மன்னித்து போக வேண்டும். ஒரு கணவன் தன்னுடைய மனைவி தன்னுடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறார், அந்த பலவீனமான ஒரு பெண்ணோட ஒரு மனைவி கணவன் பொறுத்து போறது என்பது இருக்குது. இதுதான் முக்கியம். தன்னை விட பெரியவன் தனக்கு அடிச்சிருவான், அங்க போயிட்டு கோபத்தை காட்டுறது கிடையாது. நண்பர்கள் இடத்துல போய் கோபத்தை காட்டினா காலகையை உடைச்சுட்டுவானு, அங்க போயிட்டு வாயை பத்திட்டு சும்மா இருப்பாரு. இங்க பாவம் ஒண்டுக்க முடியாத ஒரு பெண்மணி ஒரு பெண்ணிடத்துல வந்து தன்னுடைய பவரையும் சக்தியையும் தன்னுடைய பலத்தையும் தன்னுடைய கோபத்தையும் வேகத்தையும் காட்டுறது. கண்ணியமான சகோதரர்களே, இந்த கணவன் மனைவியுடைய உறவுல பொறுமை ரொம்ப தேவைப்படுது. என்று சொன்னா இரண்டு பேர்களும் வேறு வேறு சுபாவம் உடையவர்கள். கணவன் வேறொரு சூழல்ல வளர்ந்தவர், பெண்மணி வேறொரு சூழல்ல வளர்ந்தவர்கள். இந்த ரெண்டு பேரும் இணைஞ்சு வாழ்றதாக இருந்தா, இறைஞ்சு வெற்றிகரமாக போறதாக இருந்தா நிறைய விட்டு கொடுப்பு தேவைப்படுது, சகிப்புத்தன்மை தேவைப்படுகிறது. ஒருவருக்கொருவர் சகித்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மூமின் ஒரு மூமினான பெண்ணை வெறுக்க வேண்டாம். அந்த பெண்ணிடத்திலே ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் நிறைபாடுகள் உள்ள நல்ல குணங்களை வைத்து திருப்திப்பட்டு குறைகளை மறந்து மன்னித்து வாழும். ஆணிடத்திலையும் குறைபாடுகள் இருந்தால் எவ்வளவு நல்ல தன்மைகள் இருக்கும். நலவு தேட நினைச்சா சொல்லுவாங்க, நலவு பார்க்கறதுன்னு நினைச்சா ஓடாத கடிகாரம் இருக்குதானே, இந்த வாட்ச் இருக்குது, வால் கிளாக் இருக்குது, ஓடுதில்லை. நலவு பார்க்கறது நினைச்சா அதுல கூட நலவு சொல்லலாம். பாருங்க, நல்ல அழகான டிசைனா இருக்குது, இந்த செவத்துக்கு நல்லா செட் ஆகுது, இந்த இடத்துக்கு நல்ல கலர் வந்து நல்லா ஃபிட் ஆகுது, இந்த உள்ளூர் இது பாருங்க, ரெண்டு நேரம் டைமை சரியா காட்டுது பாருங்க. ஓடாத கடிகாரத்தை என்ன செய்யறாரு, இவரு புகழ்றாரு. நலவு பார்க்க நினைச்சா ஓடாத கடிகாரமும் ரெண்டு நேரத்துல சரியா டைமை காட்டுமா. அப்ப ஒரு மணி ஒன்னே கால் அது நின்றுக்குதுண்டா, பகல் ஒன்னே காலுக்கு ஒன்னே கால் காட்டுது, இரவு ஒன்னே காலுக்கு ஒன்னே கால் காட்டுது. ஒரு கதைக்கு சொல்லுவாங்க, நலவு பார்க்க நினைச்சா ஓடாத நின்று போயிருக்கிற கடிகாரத்திலையும் எத்தனையோ நலவுகள் சொல்லலாம். குறை பார்க்கறது நினைச்சா ஓடுற கடிகாரத்திலையும் கூட குறை காணலாம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, கணவன் தன்னுடைய மனைவியுடைய நலவுகளை பார்க்க வேண்டும், ஒரு மனைவி கணவனுடைய நலவுகளை பார்க்க வேண்டும். குறை இருக்கத்தான் செய்யும். குறை இல்லாத ஒரு கணவனோடு வாழ்ண்டா மலக்கதான் முடிச்சிட்டு வாழணும். குறை இல்லாத ஒரு மனைவியோட வாழணும்டா மலக்கோட தான் நம்ம வாழணும். மனிதனுடைய அடையாளமே குறைகள், தவறுகள், மறதி இவைகள் உண்டாகும். எனவே கண்ணியமான மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, கணவன் மனைவியுடைய உறவுகள்ல ஒரு பிரதானமான அம்சம் இரண்டு பேரும் சகித்து போகுகின்ற, ஒருவருக்கொருவர் மன்னிக்குகின்ற விட்டு கொடுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். நாலாவது அம்சம் கணவன் மனைவி, நாலாவது அல்ல ஐந்தாவது விஷயம், கணவன் மனைவி இரண்டு பேருமே கணவனுக்காக மனைவி தன்னை அலங்கரித்து சுத்தமாக இருக்க வேண்டும். மனைவிக்காக கணவன் தன்னை அலங்கரித்து சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான விடயம்.
இன்று லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை பேட்டர்ன் ஒரு போலித்தனமான ஒரு ஸ்டைல்ல போகுது. வாழுகின்ற கணவனுக்கு அலங்காரம் கிடையாது. எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறண்டா நல்லா வாஷ் பண்ணி, நல்லா உடுத்து, நல்லா மேக்கப் பண்ணி வாழாத ஆக்களுக்கு தன்னுடைய அலங்காரத்தை காட்டுறது. யாரோட வாழ்றது இல்லையோ அவங்களுக்கெல்லாம் அழகா அழகுபடுத்தி அவங்களோட அழக காட்டுறது. வாழுகின்ற கணவனோட வீட்டுக்கு வந்தா எல்லாத்தையும் காட்டி வீச்சுட்டு நைட்டியோட, ஹவுஸ் கோட்டோட, வேர்வையோட, அழுக்கோட, ஊத்தோட வீட்டுக்கு இருக்க வேண்டியது. எங்கேயாவது வெளியே போறண்டா நல்லா மேக்கப் பண்ண வேண்டியது, அலங்கரிக்க வேண்டியது, புத்தாடை அணிய வேண்டியது. கணவன்மார்களும் அதே மாதிரிதான். வெளியே எங்கேயாவது போறண்டா நல்லா உடுத்து, புதுசுடுத்து, அயன் பண்ணி, அத்தர் பூசி, சும்மா அந்த மாதிரி தன்னை அலங்கரிச்சு போக வேண்டியது. வீட்டுக்கு வந்தா எல்லாத்தையும் கலட்டி வீசிட்டு வேர்வையோட, ஊத்தையோட, அழுக்கு பெனியனோட வீட்டுக்கு பழைய சாரத்தோட உட்கார்ந்து கொண்டிருக்கிறது அல்ல. இஸ்லாம் சொல்லுது கணவன் மனைவி இரண்டு பேரும் ஒருவருக்கொருவர் சுத்தமாக அழகாயிருங்க, அடுத்தவர்களுக்கு தன்னுடைய அழகை மறைங்க, அடுத்தவர்களுக்காக பெண்கள் தன்னுடைய அழகை மறைங்க, ஆண்கள் அடுத்த பெண்களுடைய அழகை யாராவது மீறி காட்டினாலும் அதை பார்க்காதீங்க, ஹராமாக்கு. எப்ப ஒரு ஆண் தன்னுடைய பார்வையை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறானோ அவனுக்கு இல்லற வாழ்க்கையில ஹலால்ல இன்பத்தல் ஏற்படுத்துவான். எப்ப அங்கையும் இங்கையும் பார்த்து தெரிய ஆரம்பிப்பானோ, கண்ணுக்கு கடிவாளம் இல்லாத, பிரேக் இல்லாத கண்ணு உள்ளதெல்லாம் பார்த்து தெரிகிறது, உள்ளதெல்லாம் கண்டு கழிக்கிறது. அல்லாஹாலா ஹலாலுடைய இன்பத்தை எடுத்துருவான். ஹராத்தை பார்த்து பார்த்து தெரிய ஆரம்பிச்சா ஹலாலானதனுடைய இன்பத்தல்ல எடுத்துருவான். ஹராமான பார்வைகளுக்கு கொடுக்கப்படுகின்ற உலகத்தினுடைய தண்டனைகள்ல உண்டு, ஹலால இன்பம் இருக்காது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, ஒரு மனைவி கணவனுக்காக தன்னை அலங்கரித்து இருக்க வேண்டும். வீட்டுக்கு கணவன் வாரானா நல்ல ஒசடுத்து புதிய ஆடை உடுத்துறீங்க, நகை போட்டுறீங்க, வீட்டுக்கு வெளியே போகும்போது எல்லாத்தையும் மறைச்சி பிறருக்கு தன்னுடைய அலங்காரத்தை மறைச்சு கொண்டு போங்க, போக வேண்டி வந்தா வீட்டுக்கு ஹலாலான கணவனுக்கு அலங்காரத்தோட நல்ல ஆடையோட சுத்தமாயிருங்க. ஆண்களும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே போயிட்டு வீட்டுக்கு நுழைய முந்தி மிஸ்வாக் செய்வாங்க. ஏன் வீட்டுக்கு போறோம், வீட்டுக்கு வாயுடைய துருவாடை மனைவிக்கு வரக்கூடாது. வாய் சுத்தமாக இருக்கணும். மனைவியோட நெருங்கி பேசும் போது நம்மளுடைய வாயிலிருந்து துருவாடை வரக்கூடாது. வீட்டுக்கு நறுமணம் பூசிருக்கிறாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, ஆண் கூட வீட்டுக்கு வாரோம், வியர்வையா இருக்குது, உடம்பெல்லாம் அழுக்கா இருக்குதா, வீட்டுக்கு மனைவியோட பிள்ளைகளோட உட்கார முந்தி ஒரு வாஷ் பண்ணி ஃப்ரெஷ்ஷா குளிச்சு உடம்ப கழுகி ஒரு புதிய உடுப்பை உடுத்து வீட்டுக்கு நல்ல ஒரு நறுமணத்தோட சுத்தத்தோட ஃப்ரெஷ்ஷா ஒரு ஆண் வீட்டுக்கு இருக்கும். கண்ணியமான சகோதரர்களே, கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் தன்னை கணவனுக்காக, ஒரு மனைவி தன்னை அலங்கரித்து, ஒரு மனை ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்காக தன்னை அலங்கரித்து சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அதுக்காக வீட்டுக்கு அழகா இருக்கணும், வெளியில போய் அழுக்கோட போகணும்ன்ற கருத்தல்ல, வெளியிலையும் மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாத விதத்திலே சுத்தமாக நறுமணமாக நாம் இருக்க வேண்டும். அதை விடவும் வீட்டுக்கு நாம் நறுமணம் பேண வேண்டும், சுத்தம் பேண வேண்டும். கண்ணியமான சகோதரர்கள், அதே போல இஸ்லாம் கணவன் மனைவி இரண்டு பேருக்கும் சொல்லுகின்ற வழிகாட்டல்களில் ஒன்று ஆறாவது விஷயம். முதலாவது என்ன சொன்னோம், ரெண்டு பேரும் அன்பு பாசம் நேசத்தை பரிமாறிக்கொள்ள வேண்டும், திருப்தி கொள்ள வேண்டும். இரண்டாவது, மூணாவது நன்றி உணர்வு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாலாவது என்ன சொன்னோம், பொறுமை, ஒருவருக்கொருவர் பொறுமையை கையாள வேண்டும். அஞ்சாவது சுத்தம் பேண வேண்டும் இருவருமே. ஆறாவது இருவரும் ஒருவருக்கொருவர் ரகசியம் பேண வேண்டும். கணவனுடைய ரகசியம் மனைவி, மனைவியுடைய ரகசியம் கணவன். ஒருவருடைய குறைகளை ஒருவர் மறைப்பவர்களாக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடினமாக ஹதீஸ்ல கண்டிச்சிருக்கிறாங்க, இரவெல்லாம் மனைவியோட சேர்ந்துட்டு பகலெல்லாம் அந்த மனைவியுடைய குறையை சுத்தி திரிபவன் என்று சொல்லியிருக்கிறாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபமிட்டு இருக்கிறாங்க அப்படியான கணவன்மார்கள் மீது, அப்படியான மனைவிமார்கள் மீது. இரவெல்லாம் ஒன்றுக்கு இருந்துட்டு பகலெல்லாம் அவ அப்படி இவ இப்படி கணவனுடைய குறைகளை வெளியே சுத்தி திரிபவள், இப்படியானவர்கள் ஹதீஸிலே சாபத்துக்குள்ளானவர்கள். சுபஹான் அல்லாஹ். எவ்வளவு ஒரு அழகான ஒரு சொற்பிரயோகம், பிரான் கணவன் மனைவியுடைய உறவை உணர்த்துவதற்கு எவ்வளவு ஒரு பலிவான இலக்கண ரீதியாக இலக்கியமான ஒரு சொற்பிரயோகத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். உன்ன லிபாசுல்லக்கும், பெண்கள் உங்களுடைய ஆடை, நீங்க ஆண்களுடைய அந்த ஆண்கள் பெண்களுடைய ஆடை என்று குர்ஆன் சொல்றது. ஆடை, ஆடைன்னு சொன்னா என்ன? இந்த ஆடை லிபாஸ், கணவன மனைவிக்கு ஆடை, மனைவி கணவனுக்கு ஆடை என்று சொல்லியிருப்பதிலேயே எத்தனையோ ரகசியங்கள் இதில் மறைஞ்சிருக்கு. ஒரு ஆடையை நாங்கள் எப்படி வாங்குவோம், செலக்ட் பண்ணுவோம், பொருத்தம் பார்த்து, எப்படி எல்லாம் சைஸ் பார்த்து, கலர் பொருத்தமா, டிசைன் பொருத்தமா, சைஸ் பொருத்தமா. அப்போ ஒரு ஆடையை செலக்ட் பண்ற மாதிரி நாம ஒரு குடும்ப வாழ்க்கையை துவங்கும் போது ஒரு பெண்ண, ஒரு ஆணை ஏதோ ஒரு பணத்துக்காக மட்டும், நிறத்துக்காக மட்டும், வெறும் கலர் நல்லா இருக்குதுன்னு பெரிய உடுப்பண்ணு எடுத்து போட்டுக்கொள்வோமா? கலர் நல்லா இருக்குதுன்னு சொல்லி நம்ம சைஸை விட பெரிய ஒரு கலசனை போட்டுக்கிட்டு சுத்துவோமா? கலர் நல்லா இருக்கிறது மட்டுமில்ல, சைஸும் சரியா இருக்கணும், துணி நல்லா இருக்கணும், அதனுடைய டிசைன் ஒழுங்கா இருக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு ஆடையை எப்படி நாம சரியா மேட்சாக இருக்குதான்னு பார்த்து செலக்ட் பண்ற மாதிரி கணவன் மனைவியுடைய அந்த செலக்ஷன் நடக்கணும். எல்லா விஷயங்களும் பார்க்கப்படணும். அவங்களுடைய பண்பாடுகள் ஒத்து வருமா? அவங்களுடைய மார்க்க அடிப்படைகள், மார்க்கத்துடைய தராதரங்கள், வெறும் பணம் இருக்கிறது அழகு இருக்கிறன்றதுக்காக முடிச்சு கொள்றதல்ல, பல விஷயங்கள் அதே பார்க்கப்பட வேண்டும். கணவன் மனைவியுடைய அந்த ஜோடி பொருத்தங்கள் செலக்ஷன் வந்து அது தீனை மார்க்கத்தை மையமாக வைத்து அந்த தெரிவு நடக்க வேண்டும் என்று ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி இருக்கிறாங்க. இரண்டாவது ஆடை என்று சொன்னதனுடைய அர்த்தம் என்ன? ஆடைண்டா என்ன? உடுத்தி கொண்டிருக்கிறது. ஆடை எதுக்கு வாங்குறது? ஆடை வாங்குறது உடுத்துறதுக்காக வாங்குறது. ஆடையை வாங்கி வருஷ கணக்கில் சும்மா வச்சிருக்கிறாரு, ஆடையை வாங்கி வருஷ கணக்கில் சும்மா வச்சிருக்கிற அப்படி எதுவும் இருக்கிறா? இல்ல, உடுத்துவோம், அடிக்கடி உடுப்போம், அடிக்கடி அதை என்ன செய்வோம், உடுத்திக் கொள்வோம். அப்ப ஆடையும் அந்த ஆடையுடையவர் நெருக்கமாக இருப்பதை போன்று கணவன் மனைவி நெருக்கமாக இருக்க வேண்டும். கல்யாணம் முடிச்சுட்டு வருஷ கணக்கில் வெளிநாட்டுல போய் குந்தி கொண்டிருக்கிறது, ஆடையை வாங்கி இங்க வச்சுட்டு அவர் ஆடை இல்லாம அங்க உட்கார்ந்துருக்கிறாரு. அவக்கு ஆடையை வாங்கி அந்த ஆடையை கொண்டு போய் வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட்டு அவ ஆடை இல்லாம இங்கே இருக்கிறார். ஆடை எப்படி அந்த ஆடையுடையவரோடு இணைந்திருக்கிறதோ, பிரியாம சேர்ந்திருக்கிறதோ, கணவன் மனைவி சேர்ந்திருக்கிறதுக்கு வாழ்க்கை தான் கணவன் மனைவியுடைய வாழ்க்கை. இங்க கல்யாணத்தை முடிச்சிட்டு வருஷ கணக்கில், அவர் அங்க மாச கணக்கில், இங்கேயோ போனவர் தொழில் சும்மா சுத்தரா ரோட்ல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பிரயாணத்துல போனா கூட உங்களோட வேலையை முடிச்சது வீட்டுக்கு வந்து சேருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க சல்லல்லாஹு. சும்மா குடும்பத்தை விட்டுட்டு அங்கேயே சுத்தி கொண்டிருக்கவானு சொல்லியிருக்கிறாங்க. எனவே ஆகக்கூடியது உமர் ரதியல்லாஹுடைய தீர்ப்பு, ஒரு கணவன் ஒரு மனைவி விட்டு 4 மாசம் பிரிஞ்சிருக்கலாம், அதுக்கும் தக்க காரணம் இருந்தால், தக்க காரணம் இருந்தால் 4 மாசம் பிரிஞ்சிருக்கலாம். அப்படி இல்லாம வருஷ கணக்குல வெளிநாடுகள்ல குந்தி இருக்கிறத ஷரியத் அனுமதிக்காது. அவரும் அங்க பாவத்துல சிக்க வழி இருக்குது, இவன் இங்க பாவத்துல சிக்க வழி இருக்குது. ஆடை ஒன்று சும்மா இருந்தா எவனாவது போட்டு போயிருவான். ஆடை ஒன்று உடுப்பு ஒன்று சும்மா எங்கேயோ கிடக்குதுண்டா பாப்பான், ஒரு நாள் பாப்பான், 2 நாள் பாப்பான், சும்மா கிடக்குற ஆடை போல இருக்குது, எவனாவது கண் வச்சிருவான் அந்த ஆட்டைக்கு ஆடைக்கு. இந்த மாதிரி நிறைய வெளிநாட்டு சிக்கல்கள்ல பாவங்களும் பித்தனாக்களும் ஜினாக்களும் விபச்சாரங்களும் ஹராம்களும் நடக்குது இதனால. எனவே அல்லாஹு தஆலா லிபாஸ் என்று சொன்னதுல நிறைய அர்த்தம் இருக்கு சகோதரர்களே. அடுத்தது 3வது அம்சம் லிபாஸ் என்று சொன்னதனுடைய ஒரு ரகசியம் என்னன்னு சொன்னா, லிபாஸ் ஆடையை நாம எப்படி சும்மா கண்டடத்துல வீசி உதச்சி காலால மிதிச்சு கண்டடத்துல போட்டு வைப்போமா, எப்படி மடிச்சு கண்ணியமா அல்மாரியில வச்சிருக்கிறோம், ஹேங்கர்ல ஹேங் பண்ணி வச்சிருக்கிறோம், பிரயாணம் போகும்போது மடிச்சு அழகா பேகுளுக்கு வைக்கிறோம், பேப்பர்ல சுத்தி வைக்கிறாங்க, எவ்வளவு ஒரு ஆடையை நாங்க மரியாதையாக அதோட கண்ணியமாக வைக்கிறோமோ, அது போல ஒரு கணவன் மனைவியை கண்ணியமாக மரியாதையாக நடாத்த வேண்டும். கண்ட மாதிரி ஏசுறது, பேசுறது, அடிக்கிறது, உதைக்கிறது, இது ஒரு கணவன் மனைவியுடைய உறவு அல்ல. இது
ஒரு ஆடையை எப்படி நீங்க கண்ணியமா அதை நொறுங்காம அது சும்மா அழகா ஹேங் பண்ணி வச்சிருக்கிறீங்களோ, மனம் நொறுங்காம மனம் உடையாம கண்ணியமா கௌரவமா ஒரு கணவன் மனைவியை நடாத்த வேண்டும். ஒரு மனைவி தன்னுடைய கணவனை தன்னுடைய ஆடைகளை எப்படி அழகாக சுத்தமாக வச்சிருக்கிறோமோ கணவனை கௌரவமாக கண்ணியமாக கணவனோடு நடந்து கொள்ள வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, ஆடை என்று அல்லாஹ் சொல்லியிருப்பதனுடைய மற்றொரு ரகசியம் அதில் என்னண்டா, எப்படி ஆடை எங்களுடைய மானங்களை உடம்பில் உள்ள குறைகளை பலகீனங்களை மறைத்து ஆடை உடுத்து அழகா இருக்கிறோமோ. ஆடை லிபாசு ஜீனத்து ஹயாத்தில் இன்சானு லிபாசுஹு, மனிதனுடைய வாழ்க்கையினுடைய ஜீனத் அலங்காரமே ஆடைதான். அது மாதிரி ஒரு மனிதனுடைய ஆடை எப்படி அவருடைய மானங்களை மறைத்திருக்குதோ, ஒரு கணவனுடைய குறைகளை மறைப்பவளாக ஒரு மனைவியும் மனைவியுடைய குறைகளை மறைத்து நிறையாக சொல்லுபவனாக கணவனும் இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம கணவர் ஏதோ முன்னபின் இருக்கலாம், வீட்டுக்கு சாமான வாங்கல கஷ்டப்படுறாரு சிரமத்தில் இருக்கலாம், அப்பையும் அல்ஹம்துலில்லாஹ் ஏதோ அல்லாஹ்வுடைய கிருபையினால வாழ்க்கை போகுது சந்தோஷமா இருக்கிறோம் என்று குறைகளை மறைக்கின்ற ஆடையாக பெண். ஒரு மனைவி இடத்துல கூட சில தவறுகள் பலகீனங்கள் இருந்தால் அந்த குறைகளை மறைக்குகின்ற ஆடையாக கணவனும் இருக்க வேண்டும். எனவே ஒருவருக்கொருவர் ரகசியம் பேண வேண்டும். இது கணவனுடைய குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் தேவையான ஒரு வழிகாட்டலை இஸ்லாம் சொல்கிறது. ஏழாவது சகோதரர்களே, இரண்டு பேரும் இரண்டு பேர்களுடைய பெற்றோர்களை மதித்து வாழ வேண்டும். கணவன் ஒரு திருமணம் முடிச்சிட்டா இப்ப அவருக்கு ரெண்டு தாய் தகப்பன் மாதிரி மகரம், தாயுடைய மனைவியுடைய தாய் தன்னுடைய தாயை போல மகரமான பெண்மணி. ஒரு கால் இந்த பெண் உடைய வஃபாத்தின் மூலமோ வேற ஏதாவது ஒரு அடிப்படையில் இந்த உறவு பிரிந்து இல்லாமல் போனாலும் கூட அந்த தாயுடைய மனைவி அவருக்கு மகரம், நிரந்தர மகரம். அதனாலதான் ஆங்கிலத்தில் பொருத்தமாக தான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, ஃபாதர் இன் லோ மதர் இன் லோ, மனைவியுடைய தாய்க்கு அல்லது மாப்பிள்ளையுடைய தாய்க்கு என்ன சொல்லப்படுது? கண்ணியமான சகோதரர்களே, மதர் இன் லோ என்ன, சட்டத்தின் தாய், பெற்றெடுத்த தாய் அல்ல, பெற்றெடுத்த தாய் மாதிரி சட்டம் அந்த பெண்ணை உனக்கு தாயாக ஆக்குகிறது. எனவே கணவன் நினைக்கிறது என் மனைவி என் தாய் தகப்பனை கவனிக்கணும், என் தாய் தகப்பனுக்கு பணிவிட செய்யணும். அப்ப அதே உணர்வு அவக்கு இருக்காதா? ஏண்ட மனைவி என்னுடைய மனைவி என்னுடைய தாய் தகப்பனை கவனிக்க வேண்டுமாக இருந்தால் நான் என்ன செய்யணும்? அவளுடைய மனைவியுடைய தாய் தகப்பனை கவனிச்சா அது ஒட்டோ இங்க நடக்கும். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு மனைவியும் என்ன செய்யணும், கணவன் தன்னுடைய தாய் தகப்பனை கவனிக்கணும், நல்லா இருக்கணும், என் தாய் தகப்பனோட மாப்பிள்ள நல்லா நடந்து கொள்ளணும் நினைச்சா நாம் என்ன செய்யணும், அவருடைய கணவனுடைய ஒரு தாய் தகப்பனோட நல்ல விதமா நடக்கணும். கணவன் ஞாபகப்படுத்தணும், எங்க பெருநாள் வருகிறது, உங்களோட உமாக்கு ஒரு சேலை ஒன்று வாங்கி கொடுங்களே, போன பிறநாள் கூட கொடுக்கல, எனக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல, பாவம் அவக்கு கொடுங்க நீங்க சந்தோஷப்படுவா அப்படின்னு மனைவி சொல்லணும், ஞாபகப்படுத்தணும். வாப்பாக்கு சட்டையண்டு வாங்கி கொடுங்க, ஒரு சாரம் வாங்கி கொடுங்க, பிள்ளைகளுக்கு இல்லாட்டி கூட பரவாயில்ல, வாப்பாவுக்கு கொடுங்க, இன்னும் மனைவி சொல்லணும். கண்ணியமான சகோதரர்களே, இந்த மாதிரி இரண்டு பேரும் அடுத்தடுத்தவர்களுடைய தகப்பன்மார்களை தாய்மார்களை கண்ணியமாக மரியாதையாக, ஒரு மனைவிக்கு தன்னுடைய தாயை போலவே கணவனுடைய தாயும் தாய், இந்த அன்பான அணுகுமுறையும் உறவும் உண்டாகும். இருந்தா மாமி மருமகள் சண்டை இது ஏதாவது வருமா? இது இந்த மாமி மருமகள் சண்டை எல்லாம் வந்து இந்து கலாச்சாரத்துல உள்ளது, அது அப்படியே இங்க வந்து நாடகங்கள் நடிப்புகள் சினிமாக்கள் மூலமாக வந்து அது தாயும் மருமகளும் மாமி என்றாலே ஒரு கீரியும் பாம்பு மாதிரியான ஒரு உறவை சமூகத்தில் உருவாக்கி. கண்ணியமான சகோதரர்களே, ஒரு கணவனுடைய தாய் நினைக்கணும், இவள் என்னுடைய மருமகள், மகள் பெற்றெடுத்த மகள், இது இது மருமகள், அடுத்த மகள், இது என்னுடைய மகளோட எப்படி நான் சந்தோஷமாக இருக்கிறேனோ, மகளோட எப்படி அன்பாக இருக்கிறேனோ, இந்த மகளோடையும் நான் அன்பாக இருக்கிறது மகனோட அன்பாக இருக்கிறதுக்கு சமம். இந்த மருமகளோட இந்த தாய் முட்டிக்கொள்றது யார பாதிக்கும்? மகனுடைய வாழ்க்கையை பாதிக்கும். மகனோட அன்பு இருந்தா அந்த தாய் மருமகளோடையும் அன்பாக நடக்கும். எனவே தாய்மார்களும் இதுல கவனமாக இருக்கணும். மருமக்கள் பெண்களும் தங்களுடைய மாமிமார்களோட நல்ல விதமாக நடக்கிறதுல கண்ணும் கருத்துமாக இருக்கணும். கண்ணியமான மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இஸ்லாம் இதெல்லாம் நமக்கு வழிகாட்டிருக்கிறது. இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம எடுத்து நடக்கணும், பேணணும். இவைகள்ல நாம கவனம் செலுத்தணும், அக்கறை செலுத்தணும். அடுத்த விஷயம், ஒரு கணவன் மனைவி இரண்டு பேரும் மூன்றாம் அவர்களுடைய பழிப்புகளுக்கு தூண்டுதல்களுக்கு ஆளாக கூடாது. நிறைய பிரச்சனை, இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை விசாரிச்சு பார்த்தா அவங்களுக்கு இடையில பிரச்சனை இல்லை. மைனிமார்கள், தாத்தா தங்கச்சி, பக்கத்தில் உள்ள நண்பர்கள், நண்பிகள், தோழிகள் இவங்களுடைய தூண்டுதல்களுக்கு ஆளாகி, அவங்களுடைய பழிப்புகளுக்கு ஆளாகி அடுத்தவர்களை திருப்திப்படுத்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கிறாங்க. தங்கச்சி சொல்றது, எங்க நானாண்டா மனைவி மைனி அப்படி அடக்கி வச்சிருக்கிறாங்க, எங்க நானா வந்து மனைவி மைனிகள் அப்படி வந்து தலை குனிஞ்சு போறதில்லை. இப்படி ஒரு பாராட்டு. இந்த பாராட்டுடைய அர்த்தம் என்ன? நான் அவ இன்னும் மனைவியோட மைனியோட கடினமா நடக்க தூண்டு. இப்ப சொல்லதோ இஸ்லாம் சொல்லுது, பிறருடைய தூண்டுதலுக்கு நீங்க பலியாகாதீங்க. ஒரு பெண்ணை தனது கணவனுக்கு எதிராக தூண்டி விடுபவள் நம்மை சார்ந்தவள் அல்ல. ஒரு கணவனை மனைவிக்கு எதிராக தூண்டி விடுபவர் நம்மை சார்ந்த, ஆணாக இருந்தால் என்ன பெண்ணாக இருந்தால், மனைவிமார்களை கணவன்மார்களை தூண்டி விடுறது. என்ன பாருங்களே, அப்படி இருக்கிறாவே, அப்படி சொல்றாவே என்று சொல்லி குத்தி விடுறது, தூண்டி விடுறது, சின்ன விஷயங்களை பெருசுபடுத்துறது, சொல்லக்கூடாத விஷயங்களை சொல்றது. இதனால குடும்பங்கள்ல இந்த சுத்துவர இருக்கிறவங்களுடைய தூண்டுதல்களினாலே, குத்து கதைகளினாலேயே நிறைய கணவன் மனைவார் பிரச்சனைகளை வாழ்றாங்க. யாருடைய பேச்சையும் கேட்டு நீங்க ஏமாந்து, யாருடைய பேச்சுக்களுக்கு நீங்க ஆளாக வேண்டிய அவசியம் இல்லை. தான் மனைவியை தனக்கு எப்படி நடத்தணும்ன்றது தெரியணும். தான் மனைவியை பத்தி அவருக்கு விளங்கி இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். அந்த ரெண்டு பேரும் அவங்களுடைய வாழ்க்கையை அழகா சந்தோஷமா அமைச்சுக்கொள்ளும். யாரும் எதையும் பேசிட்டு போட்டும். எனவே இதுவும் இஸ்லாம் சொல்லுகின்ற வழிகாட்டல்கள். எனவே கண்ணியமான மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த பண்பாடுகள், இந்த வழிகாட்டல்கள், இது இஸ்லாம் எமக்கு ஒரு அழகான, ஒரு கவர்ச்சிகரமான, வெற்றிகரமான குடும்ப வாழ்க்கையை நடாத்துவதற்கு இஸ்லாம் சொல்லுகின்ற வழிகாட்டல்கள். இது மிக முக்கியம். கணவன் மனைவியுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இல்லைண்டா, அதனால பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும். நிறைய பிள்ளைகளுடைய மன ரீதியாக, உள ரீதியாக, அந்த பிள்ளைகளுடைய ஓதல், படிப்பு, அவர்களுடைய எதிர்காலங்கள் கேள்விக்குறியாக ஆகுது. குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிகளுடைய பிரச்சனைகள். எனவே ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்றது இருக்கிறதே, அந்த பிள்ளைகள் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான, ஒரு சந்தோஷமாக அந்த பிள்ளைகள் வளரவும், அந்த பிள்ளைகளுடைய நல்லொரு செழிப்பான எதிர்காலத்தை நோக்கி அந்த பிள்ளைகள் போறதுக்கு, அந்த பிள்ளைகளுடைய தாயும் தகப்பனும் அன்பான உறவோடு வாழ்றாங்க. தாய் எப்படி வாப்போடு அன்பா இருக்கிறா, தகப்பன் எப்படி தாயோட மரியாதை அன்பா நடந்து கொள்றா, இந்த காட்சிகளை பிள்ளைகள் பார்க்க வேண்டுமே தவிர, பிள்ளை பார்க்கறது எப்ப பார்த்தாலும் ஸ்கூல் விட்டு வந்தா, ஓதல் விட்டு வந்தா, வீட்டுல ஹோம்ஒர்க் செய்ய உட்கார்ந்தா, உமா சண்டை, வாப்பா ஏச்சி, ரெண்டு பேரும் சண்டை, ரெண்டு பேரும் கீரியும் பாம்பும் போல ஏச்சியும் பேச்சியும் சண்டையும், இந்த பிள்ளைகளுடைய ஓதல், படிப்பு, அதனுடைய எதிர்காலம் எல்லாத்தையும் பாதிக்கும். எனவே நமது குடும்ப வாழ்க்கைகள் சந்தோஷமாக அமைவதற்கு இது வெளிப்படையான சில அடிப்படையான விஷயங்கள் சொல்லப்பட்ட போதிலும், எல்லாவற்றுக்கும் முதன்மையாக எங்களுடைய வாழ்விலே பாவங்களை நாங்கள் விட்டு இறையச்சமுடையவர்களாக, அல்லாவை பயந்து வாழுகின்றவர்களாக நாம் ஆகணும். வீட்டுக்குள்ள பாவங்கள் கலைந்து எரியப்பட வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில கொடுக்கல் வாங்கல் சம்பாத்தியத்துல ஹராம் தவறு தவறான பொய் ஏமாற்றம் பித்தலாட்டங்கள் தவறான ஹராமான சம்பாத்தியத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து ஹராமான சம்பாத்தியத்தால உணவுகளை வீட்டுக்கு கொடுக்கிறோமா, இதுவும் குடும்ப வாழ்க்கைகளுக்கு ஒரு பாம்பு விஷ பாம்பாக மாறி சந்தோஷமாக நிம்மதியாக வாழ விடாது, பிரச்சனை பண்ணிக்கொண்டே கொத்திக்கொண்டே இருக்கு. ரெண்டு பேரும் நினைப்பாங்க நம்ம பிரச்சனை படவானா, ரெண்டு பேரும் ஒத்துமையா இருப்போம், ஏன் சண்டை பிடிக்கணும், நம்ம நல்லா இருப்போமே சந்தோஷமா இருப்போமே நினைப்பாங்க. எல்லாம் இருக்குது, பணம் இருக்குது, அழகு இருக்குது, ஒத்துமையா இருக்கும் நினைக்கிறாங்க. இருந்தாலும் முடியாது, பிரச்சனை வருகுது, செய்தான் போடுறான் என்றிருந்தா, கண்ணியமான சகோதரர்களே, உள்ளங்களை இணைக்குகின்ற காந்தம் தக்குவா இறையச்சம். அதான் நான் சொன்னேன் வந்து ஆடைய ஆடையோட இணைக்கிறதுக்கு நூலும் ஊசியும் இருக்குதுண்டா, காகிதத்தை காகிதத்தோட இணைக்கிறதுக்கு ஒட்டுறதுக்கு கம் இருக்குதுண்டா, பலகையும் பலகையும் சேர்க்கறதுக்கு ஆண் இருக்குதுண்டா, எல்லாத்தையும் எல்லாத்தோடையும் சேர்க்கறதுக்கு கல்லையும் கல்லையும் சேர்க்கறதுக்கு சிமெண்ட் இருக்குது, எல்லாத்தையும் எல்லாத்தோடையும் சேர்க்க எல்லாம் இருக்குது. ஆனா உள்ளத்தை உள்ளத்தோட சேர்க்க எது இருக்குது? உள்ளத்தை உள்ளத்தோட யாருக்கும் சேர்க்க இயலாது. உள்ளத்தின் சொந்தக்காரன் அல்லாஹ் தான் சேர்க்க வேண்டும். உள்ளத்தின் சொந்தக்காரனாகிய அல்லாஹ் உள்ளங்களை இணைப்பதற்காக வைத்திருக்குகின்ற காந்தம், அதை ஒட்டுவதற்காக வைத்திருக்குகின்ற ஆயுதம் இறையச்சம், அல்லாஹ்வுடைய பயம், தக்குவா உள்ள வாழ்க்கை. எனவே முதல் கட்டமாக எமது வாழ்க்கையில் இறையச்சம் வர வேண்டும், அல்லாஹ்வுடைய பயம் வர வேண்டும். ஆண்களும் தான் பெண்களும் தான் பாவங்களை விட வேண்டும். மகரம் இல்லாத அந்நிய பெண்களோடு உள்ள உறவுகள் கதைக்கிறது, சிரிக்கிறது, தமாஷ் பண்றது, ஜோக் பண்றது, ஹராமான உறவுகளை நாம விடணும். மகரம் இல்லாத அந்நிய ஆண்களோட கதை கைவாறு அடிக்கிறது இவைகளை பெண்கள் விட வேண்டும். இன்றைக்கு பாருங்க, எங்களோட போன்ல மகரம் இல்லாத பெண்களுடைய நம்பர் இருக்கிறதா? எல்லாம் டிலீட் பண்ணுங்க. இந்த நம்பர் இருக்கிறது ஒரு கனெக்ஷன் இருக்கிறது கிடையாது. பெண்களுடைய போன்ல பாருங்க, மகரம் இல்லாத ஆண்களுடைய உள்ள ஆட்டோக்காரர் அவரு இவரு பால்காரன் மிரகரிக்காரன் இறச்சிக்காரன் உள்ளவருடைய நம்பர் எல்லாம் அவட போன்ல இருக்குது. உள்ள எல்லாரோடய அவதான் டீல் பண்றது. மகரம் இல்லாத உள்ள ஆண்கள் எல்லாருடைய தொடர்பும் அவக்கு இருக்குது. அப்ப இந்த ஹராமான உறவுகள், ஹராமான தொடர்புகள் ஹலாலான உறவை பாதிக்கும். ஹலாலான உறவுல அது விஷமாக மாறும். எனவே பாவங்களை நாங்கள் விடாத வரைக்கும் எங்களுடைய உள்ளங்கள்ல அன்பான ஒரு இணைப்பான சந்தோஷமான வாழ்க்கை உண்டாக முடியாது. பாவங்களை விட்டு இறையச்சமுடைய வாழ்க்கையை, இறையச்சமுடைய குடும்பத்தை, ஒரு வீட்டை நாம உருவாக்க வேண்டும். அதுக்கு ஆண்கள் தான் பொறுப்பு. வீட்டுள்ளுக்கு பாவத்துடைய கருவிகளை வச்சிருக்கிறோமா? வீட்டுள்ளுக்கு மியூசிக்கும் பாட்டும் படமும் நாடகமும் அதுவும் இதுவும் வீட்டுள்ளுக்கு இருக்குதுன்னு சொன்னா, அந்த கருவிகளை யாரு வாங்கி வச்சாங்களோ அவங்க அந்த முழு பாவத்தையும் சுமக்க வேண்டும். அதுல யார் யார் பாவம் செய்யறாங்களோ, அதனால என்னென்ன பாவங்கள் நடக்குதோ, அந்த எல்லா பாவத்துக்கும் பொறுப்பு வீட்டுக்கு பொறுப்பாக உள்ள ஆண்கள். எனவே எமது வீடுகள் ரஹ்மத்துடைய மலக்குகளை வரவேற்கக்கூடியதாக இருக்க வேண்டுமே தவிர, ரஹ்மத்துடைய மலக்குகளுக்கு நோ என்ட்ரி, எங்களோட வீட்டுக்கு வர முடியாதுன்னு போர்ட் போட்டிருக்கிற மாதிரி வீட்டுக்கு எங்களோட நடவடிக்கைகள் இருக்கக்கூடாது. சினிமா தியேட்டர்ல ஒருத்தர் மௌத்துண்டா, நாம சார் சொல்ல கூச்சப்படுவோம் வெக்கப்படுவோம், பட ஹோல்ல போய் மூத்தாயிட்டாரு மனுஷன், கெட்ட முடிவுன்னு நாங்க நினைப்போம். ஆனா இன்றைய வீடுகள் சினிமா ஹால்களை விட மோசமான நிலைமைக்கு மாறிக்கொண்டு போகுது. இன்டர்நெட் கனெக்ஷன்கள், உள்ள நெட்டுடைய தொடர்புகள், உள்ள பாட்டு படம் எல்லா சேனல்கள் சினிமா தியேட்டர் இருந்தா அந்த அவன் காட்டுறதுதான் பார்க்க முடியும், அவன் காட்டுற நேரத்துல தான் பார்க்க முடியும், பணம் கொடுத்து பார்க்கணும். இன்றைக்கு வீடுகள் எப்படி இருக்குது? நம்ம நினைச்சத பார்க்கலாம், நினைச்ச நேரம் பார்க்கலாம், எல்லாத்தையும் பார்க்கலாம். அப்ப இப்படியான நிலைமைகள் வீடுகளுக்குள்ளுக்கு இருக்குதுண்டா, சினிமா தியேட்டர்களோட மோசமான ஒரு நிலைமைக்கு மாறிக்கொண்டு போகுது. இந்தியாவில் தமிழகத்தில் மிக பெரும் இஸ்லாமிய குடும்பங்கள் எங்க இந்த சினிமாவுடைய வீடுகளில் சினிமாவுடைய வழிகள் திறப்பட்டிருக்கிறதோ அங்க எல்லாம் பிரச்சனை தான். சினிமாவால் சீரழிந்து போயிருக்கக்கூடிய குடும்பங்கள் என்று அவங்க நிறைய இன்றைக்கு சினிமாக்களுடைய அந்த இதில் அதுக்கு அடிமையாகி அதனால குடும்பங்களில் சரியான சண்டை பிளவு வேற்றுமை தலாக்கு டிவோர்ஸ் உடைய நிலைமைகள் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டு இதுக்கு மாற்று பரிகாரம் என்ன செய்யறது என்று சொல்லி இஸ்லாமிய அந்த குடும்ப தலைவர்கள் ஊர் தலைவர்கள் பெரும் அதை பற்றி சிந்திக்கிறாங்க. அந்த நிலைமைகள் உருவாகக்கூடாது. எனவே எமது வீடுகள் வந்து குர்ஆன் ஓதப்படக்கூடிய வீடுகளாக, எங்களுடைய சகோதரிகள் தாத்தாமார்கள் உட்கார்ந்து விக்கிரி செய்யக்கூடிய வீடுகளாக, நல்ல விஷயங்களை பேசக்கூடிய வீடுகளாக உமது வீடுகள் வரணும். இஸ்லாமிய தெருவா மகரிபுக்கு போனாலே குர்ஆன் ஓதுற சத்தம், சுபஹான் அல்லாஹ், எவ்வளவு ரஹ்மத்துடைய மலக்குகள். ரஹ்மத் குர்ஆன் ஓதினா சக்கீனா என்ற அந்த மன நிம்மதி அந்த வீட்டுக்கு இறங்குது. அந்த சக்கீனாவுடைய விசேஷகரமான ரஹ்மத்துடைய மலக்குகள் அந்த வீட்டுக்கு வரும். கண்ணியமான சகோதரர்களே, எமது வீடுகள் சினிமா தியேட்டர் விட மோசமாக இருந்தா நாம அந்த வீட்டுக்கு தான் மூத்தாக இருந்தா ரஹ்மத்துடைய மலக்கு அங்க வருவாங்களா, அல்லது எந்த மலக்கு நம்ம ரூஹ கைப்பற்ற வருவாங்க? வீட்டுக்குள்ள நிலமா அப்படிதான் இருக்குது. உருவங்களும் மியூசிக்கும் படமும் பாட்டும் நாடகமும் டான்ஸும் ஆட்டும் குத்து இதுதான் வீட்டுக்கு நடந்துகிட்டு இருக்குது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, எமது வீடுகள் பாவங்களிலிருந்து சுத்தமாக்கப்பட்டு எமது வாழ்க்கை இறையச்சமும் தக்குவாவும் பிரதிபலிக்குகின்ற வாழ்க்கையாக மாற வேண்டும் என்பது அடிப்படையான விஷயம். அதனோட இப்ப சொல்லப்பட்ட அந்த 9 விஷயங்களை நாங்கள் எடுத்து நடக்கக்கூடியவர்களாக 2 தரப்பிலையும் ஆகுவோம் என்றிருந்தா அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மிக நிம்மதியான எளிமையில இருந்து கொண்டு பெரிய வருமானம் இல்லாட்டியும் பரவல்ல, சின்ன குடிசையில நாங்க வாழ்ந்தாலும் பரவல்ல, மிக நிம்மதியான ஒரு சுபிச்சமான சந்தோஷகரமான ஒரு வாழ்க்கை, ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்றதுக்கல்ல வழிவகுப்பான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா. அதுக்கு தௌஃபீக் செய்வானாக. الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا باركا فيه على كل حال. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا فنكونن من الخاسرين. اللهم يا غني يا حميد يا مبدئ يا معيد يا رحيم يا ودود أغننا بحلالك عن حرامك واغننا بطاعتك عن معصيتك واغننا بفضلك عمن سواك واغننا بفضلك عمن سواك يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام يا راحم المساكين يا الله رب الرحمن اكرفيا لنا من பாவங்களை மன்னித்தருவாய. நீ மகா கிருபை உள்ளவன் யா அல்லாஹ், நீ மகா இரக்கமுள்ள ரஹ்மான் யா அல்லாஹ், நீ மகா தயால குணமுள்ளவன் யா அல்லாஹ். நாமோ பாவிகள் யா அல்லாஹ், நன்றி கெட்டவர்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், கிருபையால நீ உன்னுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைக்கிறோம் யா அல்லாஹ். எம்மீது உன்னுடைய ரஹ்மத்துடைய கரங்களினால் இம்மை அரவணைத்துக் கொள்வாயாக. உன்னுடைய ரஹ்மத்து மாத்திரம் இல்லை என்றிருந்தால் நாம் எங்காவது முட்டி மோதி அழிந்து நாசமாகி விடுவோம் யா அல்லாஹ். கிருபையாலனே நாம் பாவங்களை ஒத்துக்கொள்கின்ற ஏற்றுக்கொள்கின்ற குற்றவாளிகள் யா அல்லாஹ். எந்த சாட்சியும் தேவையில்லை யா அல்லாஹ், நாம் குற்றவாளிகள் என்று ஒத்துக்கொள்கிறோம் யா அல்லாஹ். எம்மை மன்னித்தருள்வாயாக, எங்களுக்கு மக்ஃபிரத் செய்வாயாக, தௌபாவுடைய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக யா அல்லாஹ். கிருபையாளனே, யார் யார் திருமணம் ஆகாமல் இளம் வயதுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய அழகான குடும்ப வாழ்க்கைகளுக்கான ஏற்பாடுகளை செய்தருவாயாக. பாவங்களிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய இறையச்சமுடைய ஒரு குடும்ப வாழ்க்கையை நசீபாக்குவாயாக. திருமணம் ஆனவர்களுடைய குடும்ப வாழ்க்கைகளில் வரக்கத்தை, செழிப்பை, சந்தோஷத்தை ஏற்படுத்துவாயாக. உள்ளங்களை இணைத்து வைப்பாயாக. திருமணம் ஆகியும் பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பிள்ளை பாக்கியங்களை கொடுத்தருவாயாக. பிள்ளை பாக்கியம் உள்ளவர்களுடைய பிள்ளைகளை சொர்க்கத்தின் செல்வங்களாக ஆக்கருவாயா. அல்லாஹ், இம்மிலே யார் யார் கஷ்டங்கள், சிரமங்கள், நோய்கள், பிரச்சனைகள், கடனுடைய தொல்லைகள் உள்ளவர்களாக இருக்கிறோமோ எமது கஷ்டங்களை, பிரச்சனைகளை, நோய்களை நீக்கி வைப்பாயாக, அகற்றி வைப்பாயாக. கடனுடைய சுமைகளை நீக்கி அல்லாஹ் அவைகளை நிறைவேற்றுவதற்கான வழிகளை, ஏற்பாடுகளை செய்தருவாயா. யார் யார்கள் வருமானம் பற்றாக்குறை, பிரச்சனை, கஷ்டங்களில் இருக்கிறார்களோ வாழ்விலே பறக்க செய்வாயா. யா அல்லாஹ், முஸ்லீம்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பாயாக, இஸ்லாமியர்களுடைய எல்லா குடும்பங்களையும் பாதுகாப்பாயாக. இந்த நாட்டில் இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்துவாயாக. உன்னை பயப்படக்கூடியவர்களாகுவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய அச்சத்தை நசீபாக்குவாயாக. இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் சாதகமான ஆட்சியையும் ஆட்சியாளர்களையும் தந்தருவாயா. யா அல்லாஹ், நாம் செய்யக்கூடிய பாவங்களின் காரணமாக காவிர்களை எங்கள் மீது சாட்டிவிடாதயா அல்லாஹ். கல்களையும் மண்களையும் வணங்கக்கூடிய, சிலைகளை வணங்கக்கூடிய அந்த பாவிகளை முஸ்லீம்கள் மீது சாட்டிவிடாதயா அல்லாஹ். முஸ்லீம்களுக்குடைய கண்ணியத்தை, கம்பீரத்தை ஏற்படுத்துவாயாக. மன தைரியத்தையும் வலிமையையும் கொடுப்பாயாக. இறையச்சத்தை கொடுப்பாயாக. மற்ற எல்லோரும் முஸ்லீம்களுக்கு பயந்து வாழக்கூடிய நிலைமை உருவாக்குவாயா. உமது துவாக்களை, பிரார்த்தனைகளை கபூல் செய்து கொள்வாயா. صلى الله على النبي الامي وعلى اله وصحبه اجمعين والحمد لله رب العالمين.